இயேசுக்குள் அழைக்கப்பட்டவர். மிகவும் அன்பான அநேக ஊர்ல இருந்து வந்துட்டு இருக்கிற பரிசுத்தவான்கள், உங்க மத்தியில முதல் வேலை இங்க கேஜிஎஃப் இந்த மாதிரி மாநாடுல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது எனக்கு முதன் முதல் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் கொண்டாடக்கூடிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே சமயத்தில் இந்த வருஷத்துல நம்முடைய கேஜிஎஃப் எக்லீஷால தேர்தல் ஆகி ஒரு முதலாவது மூப்பர் தேர்தல் ஆயிட்டு இருக்குது. அவருக்கு எல்லா டீக்கன்ஸ்க்கு ஒரு ஒரு சகோதர சகோதரி கூட இந்த வாய்ப்புக்காக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த சகோதர சகோதரிகளை சிலருடைய அன்பு உங்களுக்கு மத்தியில கொண்டு வந்து சொல்லணும்ட்டு அனுப்பிச்சிருக்கிறாங்க. அதை ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஈரோடு வேதமானவர் சபை உடைய மூப்பர் சரவணன் கோபிநாத் வந்து என்னை போன் பண்ணி சொல்லிட்டாங்க, இந்த பொது முழு மாநாடுக்கு சபையோடைய இருக்கிற சால்வில் அன்பு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள். அதனால தான் அன்பு வாழ்த்துக்கள், ஈரோடு சபையுடைய அன்பு வாழ்த்துக்கள் அனைவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கூட நம்முடைய பெங்களூர் வேதமானவருடைய சபை பிரதர் டேவிட் நம்முடைய எல்லா டீக்கன்ஸ் சால்வில் அன்பு வாழ்த்துக்கள் அனைவருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரர் பாப் கிரே நேற்று போன்ல பேசும்போது உங்களுக்கு அன்பு வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு ஒரு வசனம் கொடுத்திருக்கிறார். 2 கொரிந்தியர் 9:8 இதுதான் வந்து அவரை கொடுத்திருக்கிறார். அந்த சகோதர சகோதரிகளை அநேகர் ஊரில் இருந்து சகோதரர்கள் கூட இந்த மாநாட்டுக்கு அவருடைய இருக்கிற அன்பு கூறியிருக்கிறாங்க. மும்பை ஏரியா பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ் சிரியா இக்லீஷா சகோதரர் கே ஜே பார்சே அங்க இருக்கிற சகோதர சகோதரிகள் உங்களை நினைத்துக் கொண்டிருக்கிறாங்க, உங்களுக்காக ஜெபிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய அன்பு உங்க அனைவருக்கு தெரிவித்துக் கொண்டு சொல்லியிருக்கிறாரு. அதே போல அநேக மற்ற இடத்துல இருக்கிற சகோதர சகோதரிகள் கூட அவங்க நினைத்துக் கொண்டிருக்கிறாங்க. சகோதர சகோதரிகளை இந்த நேரத்தில் நம்மள சகோதர சொல்ற மாதிரி நம்ம இப்போ தேவன் தந்த வாய்ப்புல பேச போகிற இந்த ஒரு தலைப்பு வந்து இங்கிலீஷ்ல இதோடைய பேர் வந்து எ பெனி ஃபார் யுவர் தாட்ஸ். அதாவது உம்முடைய சிந்திக்கிறதுக்காக இந்த ஒரு காஸ் ஓமை மேல சில சிந்தனைகள். இந்த ஒரு காஸ் ஓமை சகோதர சகோதரிகளை நீங்கள தெரிஞ்சு நிற்கும். இந்த ஒரு ஓமை கர்த்தருடைய 39 ஓமைகள்ல சகோதரர் ரசல் நம்முடைய மூத்த சகோதரர் லவதோக்க சபையுடைய மூத்த சகோதரர் அவரே இது பத்தி அநேக கஷ்டங்கள் ஆயிடுச்சு. அதாவது அவர் கடைசி வரைக்கும் இது தெளிவான இருக்கிற ஒரு விளக்கம் அவரால் சொல்ல முடியல. இது விஷயத்தை நம்ம பார்க்கணும். அவர் சொன்னார் இது வெரி டிஃபிகல்ட் பேரபிள். அதாவது முழுமையா இது வந்து அர்த்தம் சொல்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு சொல்லி அவரை எழுதினார். இப்ப இந்த விஷயங்கள்லாம் நீங்க வாசிக்கலாம் பிப்ளிக்கல் காமெண்ட்ஸ்ல பேஜ் நம்பர் 114 மத்தேயு 20 முதலாம் வசனத்து மேல கமெண்ட்ஸ் கொடுக்கும் போது அவர் சொல்றாரு This parable is difficult to interpret in such a way as to make all of its fact find fulfillment. அப்புறமா அந்த காஸ் என்ன குறிக்குது கேட்டா அவர் மாறி மாறி வேற வேற விளக்கங்களை கொடுத்தாரு. அதுல பேஜ் 115 அவர் சொல்றாரு அது ராஜ்யத்தின் கனம் the kingdom honors. இன்னொரு இடத்துல சொல்றாரு அது நித்திய ஜீவன். அப்புறமா சகோதர சகோதரில அவரு சொல்றாரு க்வெஸ்சன் புக்ல இதை நீங்க எல்லாம் எழுதலாம், நீங்க கொஞ்சம் போய் விசாரிக்கலாம். க்வெஸ்சன் புக்ல 531 பேஜ் 531 அவர் சொல்றாரு வந்து இந்த காஸ் கொடுக்குதல் இது திரைக்கு இந்த பக்கம் அதாவது மாம்சத்துல தான் இருக்கணும், திரைக்கு அந்த பக்கம் இருக்க முடியாது. அடுத்து க்வெஸ்சன் புக்ல பேஜ் 258 258 பக்கத்துல அவர் சொன்னாரு வாட் த பெனி வில் பி ஐ எம் நாட் ஷுவர், இந்த காஸ் என்ன இருக்கிறது எனக்கு தெளிவா தெரியாது சொன்னாரு. சோ இப்படி இருக்கும்போது சகோதரிகளை இன்னைக்கு நம்ம இந்த ஒரு காஸ் ஓமை பத்தி என்ன சொல்லலாம், என்ன பேசலாம்? கிட்டத்தட்ட 100 வருஷம் பிறகு நம்ம வாழ்கின்றோம். இந்த 100 வருஷ காலத்துல சகோதர ரசலுடைய மாறுதலுக்கு பிறகு, அதாவது 1916 பிறகு இந்நாள் வரை இந்த ஒரு ஓமை மேல அநேக சில மூத்த சகோதரர்கள் அவங்களுடைய இருக்கிற கருத்துக்கள் சொல்லிருக்கிறாங்க. நீங்களை கூட கேட்டுட்டு இருக்கோம். சகோதரர் டேவிட் டொரான், சகோதரர் பிராங்க் ஷாலு, இப்படிப்பட்ட இருக்கிற மூத்த சகோதரர்கள் வந்து இந்த ஓமை பத்தி அவருடைய விளக்கங்கள் சொல்லியிருக்கிறாங்க. சிலருடைய இருக்கிற விளக்கம் என்ன இருக்குன்னா, இந்த காஸ் ஒரு காஸ் அது ஆவியின் ஜனப்பிப்பதல். இன்னும் சிலர் என்ன சொல்லிருக்கிறாங்கன்னா, அது சுவிசேஷ யுகத்தின் முடிவுல சில விசேஷமான இருக்கிற ஊழியம் செய்கிற கணம். இன்னும் சிலர் சொல்லிருக்கிறாங்க அந்த காசு இருக்கலாம் முழுமையா சத்தியத்துக்குள்ள வர வைக்கிறதல், அதாவது இங்கிலீஷ்ல ஃபுல் அட்மிட்டன்ஸ் டு அண்டர்ஸ்டாண்டிங் த ட்ரூத். சோ பாத்தீங்களா, இப்படி வேற 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 இருக்கிற விளக்கங்கள் நாம் இந்த காசு பத்தி நம்ம கேட்கிறோம். அப்புறம் இந்த ஓமையோட இருக்கிற காலம் பார்க்கும்போது, முதலாம் மணி நேரம், மூன்றாம் மணி நேரம், ஆறாம் மணி நேரம், ஒன்பதாம் மணி நேரம், இந்த மணி நேரங்களை பார்க்கும் போது அது கூட சில பேர் என்ன சொல்லாங்கன்னா, இது வந்து முழு சுவிசேஷ யுகம் எடுக்க முடியாது. ஏனென்றால் முதலாம் மணி நேரத்தை அழைப்பு கிடைச்சு இருக்கிறவர் அவரை கடைசியில தான் வந்து பணம் கிடைக்கும். சோ அந்த கடைசியில பணம் கிடைக்கும் போது முதலாம் மணி நேரம் இருக்கிறவர் கூட அங்க இருக்கணும், அந்த மூன்றாம் மணி நேரம் இருக்கிறவர் அங்க இருக்கணும், ஆறாம் மணி நேரம் இருக்கிறவர் அங்க இருக்கணும், அதே மாதிரி 11 மணி நேரம் இருக்கிறவர் கூட அங்க இருக்கணும். அப்படி சொல்லும் போது சொல்றாங்க, இந்த முழு சுவிசேஷ யுக காலத்துக்கு இந்த ஓமையை நம்ம எடுக்க முடியாது. அது மாத்திரமில்ல, இந்த முறுமுறுக்கிற காரியத்தை பார்க்கும் போது அப்போஸ்தலர் காலத்துல யாரும் முறுமுறுக்கிட்டோம் சொன்னானா அது நம்மள ஒத்து வர முடியாது. இப்படி எல்லாம் இப்படி இருக்கிற கருத்துக்கள் நம்ம கேட்டு நிற்கிறோம், பற்றி நிற்கிறோம் இந்த ஓமை பற்றி. அப்படி இருக்கும்போது சகோதர சகோதரிகளே, இப்போ இன்றைக்கு நாம் என்ன செய்ய போறோம், இந்த ஓமை பத்தி நம்ம என்ன செய்ய போறோம் கேட்டோம்னா, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிட்டோம் சில சிந்தனைகள் கொடுக்க போறோம். அந்த சிந்தனைகள் நீங்க என்ன பண்ணலாம், சிந்திக்கலாம். A penny for your thoughts. நீங்க சிந்திக்கலாம் அந்த சகோதர சகோதரிகளே. இப்போ இந்த காரியத்தை பார்க்கும் போது நாம் இப்பதான் வாசித்தோம் இந்த ஓமையின் ஆரம்பம், மத்தேயு 20:1 வாசித்தோம். இப்ப அந்த முதலாம் வார்த்தை மாத்திரமா வாசிக்கலாம், மத்தேயு 20:1. இங்கிலீஷ்ல இங்கிலீஷ்ல இந்த காரியத்தை வருது, தமிழ்ல நம்ம இதை பாக்குறது மொழிபெயர்ப்பு பண்ணும் போது இங்கிலீஷ் இப்படி இருக்கும் போது தமிழ் பின்னாடி மொழிபெயர்ப்பு இங்க இங்கிலீஷ்ல பார்க்கும் போது முதலாம் வார்த்தை ரொம்ப முக்கியம். இந்த ஓமையில ஃபர்ஸ்ட் வேர்ட், அந்த முதலாம் வார்த்தை என்ன வருது இங்கிலீஷ்லனா, ஃபார் த கிங்டம் ஆஃப் ஹெவன். ஃபார் 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 வந்து ஃபார் வார்த்தையில வந்து ஒரு சென்டென்ஸ் ஆரம்பிட்டானா அது ஆரம்பம் இல்ல, அது ஒரு தொடர்ச்சி. அது எங்கன்னா முன்னாடி ஆரம்பிக்கணும் அந்த ஒரு சிந்தனை, அப்படியே தொடர்ச்சி போயிருக்குது. அப்போ அந்த ஃபார் பார்க்கும்போது சகோதர சகோதரிகளை நமக்கு தெரியுது, இந்த 20 மத்தையும் இங்கே தொடங்குறது இல்லை. இந்த 20 மத்தையும் இதுக்கு முன்னாடி தொடங்கிட்டு இருந்திருக்கணும். இப்ப நீங்க நல்லா தெரியும் நம்மள வந்து அடிப்படையான இருக்கிற படிப்புல அந்த வகுப்புகள்ல நம்ம பார்த்தோம், நம்முடைய வேதம் அதிகாரத்துல பிரிக்கிறவர் யார், கார்டினல் ஹியூகோ. இந்த கார்டினல் ஹியூகோ வந்து நம்முடைய பைபிள் வந்து அதிகாரங்கள்ல வந்து பிரிக்கும் போது ஒரு அருமையான வேலை செஞ்சார். ஆனா ஒரு பூர்ணமான வேலை, ஒரு பரிபூர்ணமான வேலை அவர் செஞ்சார் என்று நம்ம சொல்லவே முடியாது. அப்போ இந்த இடத்துல இந்த மத்தேயு 20 ஆரம்பம் பார்க்கும் போது நம்ம எப்படி தோணுதுன்னா, இது வந்து 19:27 இருந்து ஆரம்பிக்கிறது. 19:27 இருந்து தான் ஆரம்பித்தாதான் இந்த ஓமை உடைய இருக்கிற தொடர்பு, அதாவது இந்த ஓமை எதுக்கு சம்பந்தப்படுது, எந்த பேச்சுக்கு சம்பந்தப்படுது, எந்த எந்த காரணத்துக்கு கர்த்தர் இந்த ஓமை பேசியிருக்கிறாரு நீங்களே புரிஞ்சுக்கலாம். எனக்கு 20 தனியவர் அதிகாரம் ஆரம்பம் போது நமக்கு என்ன ஒரு யோசனை வருது, இது ஒரு தனி ஆரம்பம். ஆனா இது தனி ஆரம்பம் கிடையாது, இந்த ஆரம்பம் 19:27 ஆரம்பத்தை நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்ம உங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம 19:27-30 வரை வாசிக்கலாம்.
அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றார். அதற்கு இயேசு, மரித்த காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரேலின் 12 நியாயந்திருக்கிறவர்களாய் 12 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். என் நாமத்து நிமித்தம் வீட்டையாவது சகோதரரையாவது சகோதரிகளையாவது தகப்பனையாவது தாயையாவது மனைவியையாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 அடைந்து நித்திய ஜீவனையும் சுதந்திரித்துக் கொள்வான். ஆகிலும் முந்தினோர் அநேகர் பின்னினோராயும் பின்னினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார்.
இப்ப இங்கிலீஷ்ல நீங்க படிக்கும் போது நீங்க பார்ப்போம் சகோதர சகோதரிகளை, இந்த இடத்துல 27-30 ஒரே ஃப்ளோல வருது. பேதுரு வந்து ஒரு கேள்வி கேக்குறார், நாம எல்லாமே விட்டுட்டு உங்களை பின்பற்றிக்கிறோம், நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு அதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்ச்சி நடக்குது, கர்த்தருக்கு ஒரு ஐஸ்வர்யவான் கிட்ட, அதுக்கு பின் வந்த அந்த ஐஸ்வர்யவான் கிட்ட கர்த்தர் சொல்றாரு, நீங்க என்ன பண்ணு, உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் போய் வித்துட்டு ஏழைகளுக்கு இதை கொடுத்துட்டு என்னை பின்பற்றுவா. அவருனால அது பண்ண முடியல. என்ன கிடைக்கும் சொல்லிட்டு பிறகு சொல்றாரு, ஆதலால் பிந்தினோர் முந்தினோராகவும் முந்தினோர் பிந்தினோராகவும். இந்த காரியத்தை விளக்கிறதுக்காக ஓமை தொடங்குற இது இங்கிலீஷ்ல நீங்க வாசித்தா இந்த காரியத்தை நீங்களை புரிஞ்சுக்குவீங்களா? அந்த சகோதர சகோதரிகளை இங்கிலீஷ் சொல்லி இருக்கிற பைபிள்ல, கேஜிவி பைபிள்ல நீங்க பார்ப்போம், பட்டு 19:30 வந்து பட், 20:1 பட்டு ஃபார், அப்புறமா 20 நீங்களை வந்து 16 வாசித்தா, அதாவது அந்த ஓமை முடிக்கும் போது நீ பார்த்தா பாத்தீங்களா, ஆனாலும் ஏனென்றால் ஆகவே பாத்தீங்களா. அப்ப இப்படியே வருது. அப்ப அதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம், இந்த ஓமை கர்த்தர் சொல்லும் போது இந்த பேச்சுக்கு சம்பந்தமா அந்த ஓமை பேசினார். அதாவது பேச்சு கேட்டுட்டு இருக்கிற கேள்விக்கு அவர் பதில் சொன்னார் இல்ல, நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? ஆனா அது கிடைக்கும் கண்டிப்பா. ஆனா கிடைக்கிறது விஷயம் கேட்டுட்டு பிறகு ஒரு முக்கியமான பாடம் கற்றுக்கொள். முக்கியமான பாடம் என்ன? அதுதான் இப்ப மறுபடியும் வாசிக்கலாம். அதே 19:30.
ஆனால் ஆகிலும் முந்தினோர் அநேகர் பின்னினோராயும் பின்னினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார்.
சோ இங்க நம்ம பார்க்கிறோம், இது வந்து பாடம். சோ இந்த பாடம் விளக்கிறதுக்கு அவர் வந்து ஓமை ஆரம்பிக்கிறார். ஒரு காரியம் சொல்லிட்டார், சொல்லிட்டு புரிஞ்சுக்க சொல்றாரு, இது நீ புரிஞ்சுட்டானா? இவிதமாக இவிதமாக. இது ரொம்ப முக்கியமான விஷயம், இது முக்கியமான பாடம் இங்க நாம் பார்த்து நிற்கிறோம் சகோதர சகோதரிகளை. இப்படி இருக்கும்போது இங்க முக்கியமா வந்து நல்லா புரிஞ்சுக்கீங்க, இது ஒரு ஓமை. ஓமையின் பார்வையில ஓமையில பாணியில நாம புரிஞ்சுக்கணும். இங்க முக்கியமா இந்த ஓமையில கர்த்தர் வந்து எந்த பாடம் கற்றுக்கொள்றதுக்கு விரும்புறாருன்னா, அவர் சொல்றாரு கண்டிப்பா வந்து வச்சிட்டு இருக்குது ஒரு பந்தை பொருள், கண்டிப்பா வச்சிட்டு இருக்குது அநேக தேவன் வச்சிருக்கிற ஆசீர்வாதங்கள். ஆனா இந்த ஆசீர்வாதங்களை இந்த பந்தை பொருள் பெற்றுக் கொள்ளும் போது சில தடை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, சில பாடம் கற்றுக்கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ரெண்டு வகுப்பார்கள் இருப்பாங்க, முந்தினோர் ஒரு வகுப்பார், பிந்தினோர் ஒரு வகுப்பார். இந்த ரெண்டு வகுப்பார் பார்க்கும்போது பிந்தினோர் ஒரு வகுப்பார், முந்தினோர் ஒரு வகுப்பார். அது விஷயம் நம்ம பார்க்கிறோம். அப்புறமா நம்ம என்ன பார்க்கணும்னா, அநேக முந்தினோர் பிந்தினோராகவும், இதுதான் சொல்றாரு, அநேகர் சிலர் இல்ல, அநேகர் முந்தினோர் பிந்தினோராகவும், பிந்தினோர் முந்தினோராகவும். இது என்ன விஷயம், ஏன், எந்த காரணத்துக்கு முந்தினோர் பிந்தினோர் ஆகும், பிந்தினோர் முந்தினோர் ஆகும்? இன்னைக்கு ரொம்ப கவனமா நாம கேட்கணும் அன்பு சகோதர சகோதரிகளே. இப்ப நம்ம இந்த ஓமைக்கு வரலாம். ஓமைக்கு ஒவ்வொரு வசனமும் எடுத்து, ஒவ்வொரு வசனம் என்ன அர்த்தம் பார்த்துட்டு, அப்புறமா அந்த ஓமைக்கு இருக்கிற நம்ம தெரிஞ்சு வேண்டியான இருக்கிற அந்த பாடமே நம்ம கற்றுக்கொள்ளலாம். இப்போ ஓமைக்கு வரலாம். மத்தேயு 20:1.
பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாரிகளை புறப்பட்டார்.
பரலோக ராஜ்யம் வீட்டு எஜமானுக்கு ஒப்பாக இருக்கிறது. யார் இந்த வீட்டு எஜமான? யார் இந்த வீட்டு எஜமான்? இந்த வீட்டு எஜமான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய அநேக ஓமைகள் எல்லாம் பேசிருக்கிறார். வசனத்துல வாசிக்கலாம் இன்னொரு ஓமை, மத்தேயு 21:33. ஒரு மனுஷன் வாசிக்கலாம் மார்க்கு சுவிசேஷத்துல 12:1.
பின்பு அவர் ஓமைகளாய் அவர்களுக்கு சொல்ல தொடங்கினதாவது, ஒரு மனுஷன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி.
பாத்தியா, இந்த வீட்டு எஜமானுக்கு என்ன இருக்குது? ஒரு திராட்சை தோட்டம் அவருக்கு இருக்கு. லூக்கா 20:9.
பின்பு அவர் ஜனங்களுக்கு சொல்ல தொடங்கின உண்மையாவது, ஒரு மனுஷன் ஒரு திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி.
இங்க நம்ம பார்க்கும் போது இங்கிலீஷ் நீ பார்த்தா இந்த எல்லா இடங்கள்ல வந்து ஏ ஹஸ்பண்ட் மேன் ஓ ஹவுஸ் ஹோல்டர். அப்ப இங்க பார்க்கும்போது இந்த மனுஷன் அவர்கிட்ட ஒரு தோட்டம் இருக்கு, அவர் வீட்டு எஜமான் வேற இருக்கிறாரு. இவர் யார் கேட்டா நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்து விளக்கம் கொடுக்கிறார். யோவான் 15:1.
நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர்.
என் பிதா திராட்சை தோட்டக்காரன். இந்த ஒரு வீட்டு எஜமான் யார்னா, இந்த வீட்டு எஜமான் வந்து பிதாவாகிய தேவன். பிதாவாகிய தேவன் தான் சபையுடைய உருவாக்குறவர். சபை யாருடைய செயல்பாடு படைப்பிற்கு கேட்டனா, பிதாவாகிய தேவனுடைய செயல்பாடுடைய படைப்பு. வசனத்துல நீங்க தெரியும், நீங்க வேணா எழுதலாம், வாசிக்கிறதுக்கு தேவையில்லை. எபேசியர் 2:10. பிலிப்பியர் 2:13 பார்க்கிறோம் எப்படி சபை பிதாவாகிய தேவனுடைய செயல்பாடு படைப்பு. இப்படி இருக்கும்போது சகோதர சகோதரிகளே, இந்த படைப்பு அவரு தொடங்கும் போது, இந்த படைப்பு அவரே தொடங்கும் போது, அவரே எப்படி தொடங்குறாரு என்று இங்க இந்த ஓமையில கர்த்தர் இயேசு நம்மளுக்கு சொல்றாரு. சோ பரலோக ராஜ்யம் ஒரு வீட் எஜமானுக்கு ஒப்பாக இருக்கிறது. ஏன்னா அவர் தான் தொடங்கிட்டார் இந்த தெய்வீக திட்டம், இந்த பரலோக ராஜ்யம் உருவாக்குற தெய்வீக திட்டம் அவர் தான் தொடங்கிட்டார். அந்த விஷயத்தை பார்க்கிறோம். அடுத்ததாக அவர் கிளம்புறார். எப்ப கிளம்புறாரு? வாசிங்க மறுபடியும் சிஸ்டர், முதலாம் வசனம்.
அவன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்த்த அதிகாலையிலே புறப்பட்டார்.
அதிகாலையிலே பொறுப்பிட்டார். அதிகாலையில, என்ன இந்த அதிகாலை, எந்த அதிகாலை இது, எந்த அதிகாலை, எந்த நாளுடைய அதிகாலை? ஏன்னா ஒரு அதிகாலை சொல்லும் போது அது ஒரு நாளுடைய ஆரம்பம் இல்லைங்களா? சோ எந்த நாளுடைய ஆரம்பம், பிதாவாகிய தேவன் எந்த நாளுடைய ஆரம்பத்துக்குல அவர் ஒரு வேலை செய்கிறதுக்கு கிளம்பிட்டார்? எந்த நாளுடைய ஆரம்பம் கேட்டாக்கா, நம்ம வசனத்துல தேடும் போது நாம் கண்டுபிடிக்கிறோம் இது எந்த நாளுடைய ஆரம்பம். ஹெப்ரியர் 4:7.
இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களானால் உங்கள் இதயங்களை கடினப்படுத்தாதீர்கள் என்று.
பாத்தீங்களா, இங்க ஹெப்ரியர்ல இன்று, டுடே, டுடே ஒரு நாள், ஒரு நாள் இன்று. இன்று தான் நம்ம சொல்லும் போது, படிக்கும் போது இந்த காரணத்தினால தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உவமையில ஒரே நாள் தான் சொல்கிறார். ஒரே நாள், பல நாள் இல்ல, ஒரே நாள். இன்று அது இன்றைய விளக்கம் இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்காக மூன்றாம் அதிகாரம் எப்ரியர் 13 வசனம் போகலாம்.
உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாத படிக்கு இன்றே எனப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள்.
பாத்தீங்களா, நாள் இன்று. அப்ப இந்த நாள் இன்று சொல்லும் போது இதுதான் ரட்சிப்பின் நாள். எந்த ரட்சிப்பு பத்தி நம்ம இங்க பேசுறோம்னா வசனத்துல வாசிக்கலாம். ஏசாயா 49:8 வசனம். ஏசாயா 49:8 இது அருமையான வசனம், நீங்க நோட் பண்ணி வைக்கலாம். பொதுவா பேர் கிறிஸ்தவர்கள் கிட்ட பேசும்போது ரட்சிப்பு பத்தி பேசும்போது இது ரொம்ப முக்கியமான வசனம். ஏசாயா 49:8 இங்கே ஒரு ரட்சிப்பு பத்தி பேசுது. ஒரு ரட்சிப்புனா எனக்கு தெரியாது. இங்கிலீஷ்ல இன் சொல்ல, அப்ப இன் சொல்லும் போது இன்னொரு நாள் கூட இருக்கு, அதுதான் வந்து அர்த்தம் வருது. சோ இங்கே நம்ம நல்லா தெரியும், தேவன் கிருபையில நம்ம புரிஞ்சுக்கிறோம். இது காமிக்கிறது தேவனுடைய தேவ தெய்வீக திட்டத்தின் பிரகாரம் சுவிசேஷ யுகத்துல ஆரம்பிச்சு முதல் ரட்சிப்பு, இவ்வளவு பெரியதான ரட்சிப்பு, இது ஒரு நாள் நடக்கும். இது ஒரு நாள், அது என்ன நாள்னா அது சுவிசேஷ யுகம் முழுவதும், அதுதான் ஒரு நாள். சோ இந்த சுவிசேஷ யுகம் முழுவதும் நடக்கு போக இந்த ரட்சிப்பு, இந்த ரட்சிப்பு பத்தி தான் இங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஓமை பேசியிருக்கிறார். இந்த ரட்சிப்பு நடக்கும் ஒரு நாள், ஒரு நாள் இன்று. அந்த ஒரு நாள் தான் இங்க காமிச்சுக்குது என்ன நடக்கும் தான் இங்க இந்த ஓமையில. இது விஷயத்தை நம்ம பார்க்க வைப்போம். 2 வசனத்துக்கு நம்ம வரலாம். மத்தேயு 20:2 வசனம்.
வேலையாட்களுடன் நாள் ஒன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் திராட்சை தோட்டத்துக்கு அனுப்பினான்.
இங்க நல்லா பாருங்க, இங்க தான் வருது காசு. காசுக்கு பேசுறாரு, காசு என்ன பேசுறாருனா ஒரு நாள் ஒரு காசு, அதுதான் வேலை பேசுறாரு இல்லையா. ஒரு நாள் ஒரு காசுனா என்ன அர்த்தம், இது ஒரு நாளுடைய வேலை இல்லை இல்லைங்களா. ஒரு நாள் ஒரு காசுனா இன்னைக்கு மாத்திரம் வேலை இல்லை. ஒரு பக்கமா ஒரு ஒரு நாள் பத்தி உவமை பேசுது, ஆனா வேலை ஒரு நாள் ஒரு காசு. எ பெனி எ டே, எ பெனி எ டே, இதுதான் வந்து அந்த பேச்சு நடந்துச்சு. நம்ம பார்க்கணும், இதுதான் வந்து அந்த வீட்டு யஜமான் வேலைக்காரர்கள் கிட்ட பேசினாரு. இப்ப நம்ம தெரியும் வீட்டு யஜமான் யாரு, பிதாவாகிய தேவன். அந்த வேலைக்காரர்கள் யாரு, சபைக்கு அழைப்பு கிடைக்கிறவர்கள், சபைக்கு அழைப்பு கிடைக்கிறவர்கள். பிதாவாகிய தேவன் கிட்ட என்ன பேச்சு நடந்துச்சு, அதாவது இந்த ஓமையில எப்படி வந்து பிதாவாகிய தேவன் அவர் ஒரு வாக்கு, சாரி அந்த வீட்டு எஜமான் எப்படி ஒரு பேச்சு பண்ணி அந்த வேலைக்காரர்களுக்கு ஒரு காசு ஒரு நாள் கொடுக்கிறதுக்கு வாக்கு கொடுத்தாரு, அதே மாதிரி பிதாவாகிய தேவன் இப்ப சுவிசேஷ யுகத்துல அவருடைய சபை ஆகிறதுக்கு, அதாவது குமாரன் சபை ஆகிறதுக்கு அழைப்பு கொடுக்கிறவர்களுக்கு, அழைப்பு கிடைக்கிறவர்களுக்கு அவர் என்னதான் வாக்கு தத்துவம் கொடுத்திருக்கிறார், என்ன வாக்குத்தம் கொடுத்திருக்கிற கேட்ட நான் வசனத்துல வாசிக்கலாம். லூக்கா 24:49 வசனம்.
என் பிதா வாக்குத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களும் உன்னதத்திலிருந்து வரும் பெலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார்.
என்னதான் பிதாவாகி தேவன் வாக்குத்தம் பண்ணாரு, என்ன கொடுப்பாரு, உன்னதத்திலிருந்து வர வெள்ளனால். அதுதான் அந்த வீட்டு எஜமான் வேலைக்காரங்கிட்ட பேச்சு சொன்னார், உங்களுக்கு நான் பரிசுத்தாவி கொடுப்பேன். பரிசுத்தாவி ஒரு நாளுக்கு ஒரு காசு, அதை நம்ம பார்க்கிறோம். அது ஒரு என்ன சொல்லலாம், சம்பளம், சம்பளம் இல்லைங்களா, ஒரு ஹையர். இந்த காசு நாம் உங்களுக்கு முன்னாடி என்ன ஒரு விளக்கம் வைக்கிறோம்னா, இந்த ஒரு காசு குறிக்கிறது தேவன் நமக்கிட்ட செய்துட்டு இருக்கிற வாக்கு தத்தம். நம்ம எது கொடுக்க போறாரு? அவருடைய பரிசுத்து ஆவி கொடுக்க போறாரு. இதே விஷயம் கர்த்தராக இயேசு கிறிஸ்து கூட சொல்றாரு, நம்ம பிதாவாகிய தேவன் கிட்ட என்னதான் கேட்கணும், என்னதான் அவர் கொடுக்குவாரு. லூக்கா 11:13
பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஏவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார்.
பாருங்க சகோதர சகோதரிகள, இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம் எப்படி இயேசு கிறிஸ்து கர்த்தர் கூட நமக்கு சொல்ற, நம்ம பிதாவாகிய தேவன் கிட்ட வேண்டிக் கொள்ளிட்டு இருக்கும் போது எதுக்குதான் வேண்டிக் கொள்ளணும்னா, பிதாவுடைய பரிசுத்து ஆவி. இப்போ சகோதர சகோதரிகள, இந்த ஒரு காசு, இந்த ஒரு பெனி நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, இது தேவனுடைய பரிசுத்து ஆவி. ஏன் இது சொல்றனா, என வீட்டு எஜமான் இதுதான் வேலை பேசிட்டார் வேலைக்காரங்கள்கிட்ட. வீட்டு எஜமான் பிதாவாகிய தேவன், வேலைக்காரர்கள் சபையில ஓட்டத்தை ஓடிட்டு இருக்கிறவர்கள் அவங்களுக்கிட்ட பிதாவாகிய தேவன் என்ன கொடுக்க போறார் சொன்னார்னா, அவருடைய பரிசுத்து ஆவி கொடுக்க போறாரு. இப்போ சகோதர சகோதரிகள, இந்த பரிசுத்த ஆவி இஸ் எ பெனி எ டே, அதாவது அது படிப்படியா கிடைக்கும், படிப்படியா கிடைக்கும், வேலை செய்து செய்து அது கிடைக்கும் ஒரு சம்பளம் மாறி. உண்மை சகோதர சகோதரிகளை, இந்த இடத்துல நம்ம பார்க்கும் போது இந்த பரிசுத்த ஆவி தேவன் முதல் நாம் சத்தியத்தை கேட்டுட்டு வரும்போது ஒரு அளவுக்கு நமக்கு கொடுக்கிறார், ஒரு அளவுக்கு ஒரு சாம்பிள் கொடுக்கிறார். அப்ப அந்த சாம்பிள் கொடுக்கும் போது அந்த சாம்பிள் வச்சுட்டு நாம் தேவனுடைய சத்தியங்களுடைய சில காரியங்களை புரிஞ்சுக்கிறோம். பின்பு வந்து நம்ம அவருடைய குமாரனுடைய அடிச்சூட்ல பின்பற்று வரும்போது அவரு காமிக்கிறார் நம்மளுக்கு எப்படி இன்னும் பரிசுத்தாவி நம்ம சம்பாதிக்கணும். ஏன்னா இந்த பரிசுத்தாவி ஆவிக்குரியான பணம், ஆவிக்குரியான பணம். எப்படி இந்த உலகத்துல நாம வாழ்றதுக்கு நம்ம ஏதோ நம்மள வாழணும்னா, அது வீட்டு இருக்கட்டும், அது சாப்பாடு இருக்கட்டும், உலகத்தின் காரியங்கள் இருக்கட்டும், எதோ இருந்தாலும் இந்த உலகத்துல என்ன பணம், காசு. இப்போ இது வந்து மாம்சிக்க உலகம். இப்ப ஆவிக்குரியான உலகத்துல நம்ம வாழும் போது, ஆவிக்குரியான உலகத்துல வளரும் போது, ஆவிக்குரியான உலகத்துல வந்து நாம் ஒரு பந்தை பொருள் பெற்றுக் கொள்றதுக்கு பிரயாசத்துல இருக்கும் போது அனுதினமும் நம்மளுடைய வளர்ச்சிக்காக, அனுதினமும் அது பெற்றுக் கொள்ளத்தக்கதாக நமக்கு செலவு பண்றதுக்கு எதோ வேணும். அது என்னது? தேவனுடைய பரிசுத்த ஆவி. அந்த விஷயத்தை இங்க நாம் பார்க்கிறோம். உண்மை நாம் எல்லாரும் அனுதினமும் இந்த பரிசுத்த ஆவி சம்பாதிச்சுனே இருக்கணும். நம்ம தெரியும், நம்ம வாழ்க்கையில கூட நம்ம வாழ்க்கையுடைய உதாரணங்களை பார்க்கும்போது அநேக ஜனங்கள் மத்தியில பார்த்தா வேற வேற சூழ்நிலையின் பிரகாரமா பணம் சம்பாதிக்கிறாங்க. சில பேர் அதிகமா பணம் சம்பாதிக்கிறாங்க, சில பேர் கொஞ்சம் பணம் சம்பாதிக்கிறாங்க, கொஞ்சம் சில பேர் விட்டு விட்டு பணம் சம்பாதிக்கிறாங்க. அதே போல சகோதர சகோதரிகளை, இந்த பரிசுத்தாவி சம்பாதிக்கிற விஷயத்துல கூட சில பேர் அதிகமா பரிசுத்தாவி சம்பாதிச்சு நிற்போம், சில பேர் வந்து விட்டு விட்டு பரிசுத்தாவி சம்பாதிச்சு நிற்போம், சில பேர் வந்து கொஞ்சம்தான் பரிசுத்தாவி சம்பாதிச்சு நிற்போம். சோ இந்த விஷயம் வந்து ஞாபகத்துல வைக்கினா, இதோடைய ஆதார வசனம் காட்டு போற எப்படி பரிசுத்தாவி ஆவிக்குரியான பணம். வசனத்துல வாசிங்க, நீதிமொழி 31:16 நீதிமொழி 31:16
ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள், தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள்.
அந்த சகோதர சகோதரிகளை இங்க வெளி நீதிமொழியில 31 குணசாலியான ஸ்திரீ வாசிக்கிறோம். சகோதரர் ரசல் அவருடைய சமயத்துல வந்து இந்த குணசாலியுடைய ஸ்திரீ பத்தி அதிகமா அவர் வந்து அந்த நேரத்துல வெளிப்படுற இல்ல. அவர் என்ன சொன்ன, குணசாலியுடைய ஸ்திரீ வந்து இட்ஸ் வெரி அன்ரீசனபிள் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் எ வுமன். ஆனா உண்மையா இந்த குணசாலியோட ஸ்திரீ இவங்க யாருன்னு கேட்டாக்கா, இது முழுக்க முழுக்க நேரடிய பாஷை அல்ல அல்ல, இது முழுக்க முழுக்க அடையாள மொழியில பேசிட்டு இருக்குது. அப்ப இந்த குணசாலியான ஸ்திரீ யார்னா, இயேசு கிறிஸ்துவோடைய இருக்கிற அந்த மனவாட்டி. நாய் பார்க்க வேண்டாம் அந்த சகோதர சகோதரிகளை, பிசாசு நாய் அனுப்புவோம், நெக்ஸ்ட் எலி அனுப்புவோம், என்னென்னமோ வரவுல அது நீ பார்த்து நிற்குமா, இல்லாட்டி தேவனுடைய வசனம் கேட்டு நிற்கிறோம். இது உங்களுடைய டெஸ்ட், அந்த நாய்க்கு ஒன்னும் டெஸ்ட் இல்ல, நம்மளுடைய டெஸ்ட். அப்ப அந்த நாய் அது பாட்டு போயிட்டு இருக்கட்டும், நம்ம அதுக்கு நம்ம கவலை இல்ல, நாய்கள் மத்தியில தான் வாழ்றோம். அப்படி இருக்கும்போது சகோதரிகளை இப்ப நம்ம பாருங்க, நல்லா மறுபடியும் காரியங்கள் சொல்றேன். நீதிமொழியில 31 அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம், ஒரு குணசாலியான ஸ்திரீ. இந்த குணசாலியான ஸ்திரீ வந்து யாருன்னா, இது நம்ம நேரடிய பாஷை எடுக்காமல் இது முழுக்க முழுக்க அடையாள மொழியில இருக்கும்போது நம்ம புரியுது, இது இயேசு கிறிஸ்துவோட இருக்கிற மனவாட்டியான சபை. அவங்களுடைய குணலட்சணங்கள் பத்தி, அவங்களுடைய அழைப்பு பத்தி, அவங்களுடைய செயல்பாடு பத்தி, அவங்களுடைய மகிமை பத்தி, இது எல்லாமே அந்த வசனங்களை பேசுது. இப்ப அந்த பார்வையில் நீ பார்த்தனா அருமையான வெளிச்சம் வெளிப்படுது இந்த வசனங்கள்ல இருந்து. ஒரே வசனத்தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு கொஞ்சம் சில விளக்கங்கள் சொல்றேன். இதே வசனம் வாசிக்கலாம் மறுபடியும், நீதிமொழி 31:16 வசனம்.
ஒரு பயனை விசாரித்து அதை வாங்குகிறாள்.
ஒரு நிமிஷம் சிஸ்டர், பயில் பயில் நல்லா தெரியுங்களா, நிலம் உலகம். சோ இவள ஒரு உலகமே விசாரித்து, விசாரித்து ஒரு பிரச்சனை நடக்குது இந்த உலகத்துல, ஒரு 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 விஷயம் நடந்துக்குது இங்க. பாவம் ஒரு மனுஷன் இருந்து வந்துக்குது, இன்னொரு ஒரு மனுஷன் இருந்து நிவாரணம் நடக்க போகுது. அந்த நிவாரணம் வந்து ஒரு யார் மூலமா நடந்துச்சுன்னா, பரலோகத்துல இருந்து இறங்கி வந்தார் ஒருத்தர். இப்ப அவருக்கு கல்யாணம் நடக்க போகுது, அவர் மனவாட்டி தேடி நிற்கிறாரு. ஆனா அந்த மனவாட்டி அவருடைய அடிச்சோட்ல நடக்கணும், அவரு போல சிலுவை தூக்கி பின்பற்றி போனோம். இதுதான் வயல விசாரித்து அந்த வயல வாங்கிக்கிறார். அவங்களுடைய பங்கு வாங்குறாங்க, அவங்களுடைய பங்கு வாங்குறாங்க. இது ஒரு இன்னைக்கு 3 பேர் போயிட்டு பங்கு வாங்கிக்கிறாங்க. நாங்க போயிட்டு ஒரு வழியில போயிட்டு ஒரு தண்ணி கிடைச்சு, 2 சகோதரர் ஒரு சகோதரி இன்னைக்கு தான் பங்கு வாங்கிட்டாங்க அதுல. இனிமேல் அது இன்னும் பங்கு வாங்க போய் போய், ஏன்னா இதுதான் வந்து ஒரு வாய்ப்பு இந்த சுவிசேஷ யுகத்துல இருக்குது. காலம் போக போக அந்த அந்த வாய்ப்புகள் குறைஞ்சின்னு போயிருக்கிறாங்க தான் நம்ம பாக்குறோம். இது என்ன சொல்றோம்னா, தி என்ன சொல்லனா, அட்டோன்மெண்ட் டே சாக்ரிஃபைஸ் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. காலையோடி இருக்கிற வலிக்கு பிறகு 2 விளாட்டுக்கடா வருது ஜனத்துல இருந்து. இந்த 2 விளாட்டுக்கடா சீட்டு போட்ட பிறகு கர்த்தருடைய ஆடு ஒருத்தருடைய தேர்தல் நடக்குது. அந்த கர்த்தருடைய ஆடுடைய இருக்கிற பலி யாருது, அது உண்மை உள்ளவர்கள் இல்லைங்களா. நம்ம தெரியுங்களா, அந்த 144,000 பேருடைய இருக்கிற பலிகள் நம்ம பார்க்கிறோம். சிறு விஷய சகோதரர்கள், இந்த வாய்ப்பு பெற்றுக்கொள்றதுக்கு, இந்த பந்தை பொருளை பெற்றுக்கொள்றதுக்கு, இந்த ஒரு பரம ஓட்டத்தை ஓடுறதுக்காகத்தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். சோ இங்க இந்த இந்த ஸ்திரீ ஒரு 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 வயல் விசாரித்து அது வாங்கிக்கிறாள். இதுதான் கான்சிக்ரேஷன். வாங்குறது வந்து நல்லா தெரியுங்களா, ஏதோ ஒரு பொருள் வாங்கணும்னா விலை கொடுக்கணும், விலை கொடுக்கணும். யாரும் ஃப்ரீ கொடுக்க மாட்டாங்க இல்லைங்களா. சோ அது என்ன விலை கொடுக்கணும், இப்போ உங்களுடைய சரீரங்களை பரிசுத்தமும் ஜீவ பலியா ஒப்பு கொடு, இதுதான் விலை. இது நீ கொடுத்தா என்ன பண்ணலாம், இந்த வயல வாங்கிக்கலாம். இந்த வயல் இப்படியே வாங்கிட்டு, இந்த வாய்ப்பு வாங்கிட்டு நெக்ஸ்ட் நான் சிஸ்டர் வாசிங்க.
3 மணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போ.
இல்ல சிஸ்டர், நீதிமொழி 31 அதிகாரம்.
தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள்.
கைகள் சம்பாத்தியத்தினால் பாத்தீங்களா, கான்சிக்ரேஷனுக்கு பிறகு கிரியைகள், கிரியைகள் அந்த கிரியைக்கு தக்கதாக சம்பாதிப்போம். அந்த கிரியைக்கு தக்கதாக அந்த சங்கம் சம்பாதிக்கும் போது அப்புறம் ஒரு திராட்சை தோட்டத்தை நட்டுகிறார். அதாவது சபையோடையே இருக்கிற அங்கத்தினர் உறுதி ஆகும். இந்த காரியத்தை பார்க்கும் போது பாருங்க, இன்னைக்கு கூட அந்த கைகளால் சம்பாதினால் குறிக்குது. அந்த சம்பளங்கள் நம்ம பார்க்கிறோம், ஆவிக்குறியான இருக்கிற சம்பாதிக்கிறது, பரிசுத்தாவி தேவனுடைய குறிக்கிற பரிசுத்தாவி. இப்ப இந்த விஷயம் புரிஞ்ச பிறகு இப்ப நம்ம மறுபடியும் உவமைக்கு போயிட்டு 20 அதிகாரம் மத்தேயு 3 வசனத்திலிருந்து ஏழாம் வசனம் வரை வாசிக்கலாம்.
மூன்றாம் பணி வேளையிலும் அவன் புறப்பட்டு போய் கடை தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கும் கூலி கொடுப்பேன் என்றார். அவர்களும் போனார்கள். மறுபடியும் ஆறாம் ஒன்பதாம் மணி வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தார். பதினோராம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலர்களை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெறுவீர்கள் என்றார்.
சரிங்க, இங்க வந்து அநேக மணி நேரங்கள் பார்க்கிறோம். மூன்றாம் மணி நேரம், முதலாம் மணி நேரம், ஆறாம் மணி நேரம், ஒன்பதாம் மணி நேரம், பதினோராம் மணி நேரம். சரி, இந்த மணி நேரங்கள் நம்மளுக்கு என்ன ஞாபகம் கொண்டு வருதுன்னா, யூதர்களுக்கு அவருடைய நாளில் இருக்கிற சில ஜாமங்கள் வருது. சரி, இது என்ன குறிக்குது? இந்த அநேக மணி நேரங்கள் இது என்ன குறிக்குது? நம்ம பார்க்கும் போது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஒரு நாள் குறிக்குது, ஒரு நாள் இன்று. சோ இந்த பாடம் முழு சுவிசேஷ யுகத்தில் நடக்க போகிற பாடம். ஒரு நாள் முழு சுவிசேஷ யுகத்தில் ஆரம்பத்திலிருந்து முடிகிற வரைக்கும் நடக்க போகிற பாடம். இது என்ன பாடம் நம்ம பார்க்க போறோம். ஆனா ஒரு பாயிண்ட் நோட் பண்ணு, இது முழு சுவிசேஷ யுகத்தில் நடக்க போகிற பாடம். இன்னொரு விஷயம் பாருங்க, இது வெறும் முழு சுவிசேஷ யுகம் இல்ல. எனக்கு முழு சுவிசேஷ யுகத்துல ஒரு சரீரம் உருவாக்குது இல்லைங்களா, ஒரு எக்லீசியா உருவாக்குது. அதே சமயத்துல ஒவ்வொரு பிரான்ச்ல, கிளையில, ஒவ்வொரு எக்லீசியால, ஒவ்வொரு ஊர்ல இருக்கிற எக்லீசியா, அது ஒரு என்ன சொல்லலாம், அது வந்து ஒரு லோக்கல் சரீரம், ஒரு முழுமையான சரீரம் இருக்குது. முழு சுவிசேஷ யுகத்துல ஒவ்வொரு சபையில ஒரு சரீரம் இருக்கு இல்லைங்களா. சோ இது நம்ம என்ன பார்க்கறோம்னா, இங்க ஒரு டியூவல் கான்செப்ட்ல கர்த்தர் ஒரு பாடம் சொல்றார் நமக்கு. டியூவல் கான்செப்ட் சொல்லும் போது, இந்த பாடம் முழு சுவிசேஷ யுகத்துல இருக்கும், இதே பாடம் ஒவ்வொரு கிளை சபையில இருக்கும். புரிஞ்சுட்டீங்களா? ஒவ்வொரு கிளை சபையில இது இருக்கும் இந்த பாடம். முழு சுவிசேஷ யுகத்துல இருக்கிறோம் இந்த பாடம். ஒரு நாள் குறிக்குது முழு சுவிசேஷ யுகம், இதே ஒரு நாள் குறிக்குது ஒரு சபை, ஒரு ஒரு சபை எந்தெந்த காலத்துல. உதாரணத்துக்கு இப்ப வந்து பெங்களூர் சபை, கேஜிஎஃப் சபை, இந்த சபையில கூட மணி நேரங்கள் இருக்குது. முதலாம் மணி நேரத்துல வரவிருக்கிறாங்க, மூன்றாம் மறை மணி நேரத்துல வரவிருக்கிறாங்க, ஆறாம் மணி நேரம் வரவிருக்கிறாங்க இல்லைங்களா. வேற வேற சமயத்துல வந்து சத்தியத்துக்கு வந்துக்கிறாங்க. சில 10 வருஷம் இருக்கிறாங்க சத்தியத்துல, சில 20 வருஷம் இருக்கிறாங்க சத்தியத்துல, சில 15, 30, 35, 50 வருஷங்கள் இருக்கிறாங்க சத்தியத்துல. இதுதான் அந்த வேற வேற மணி நேரங்களை நம்ம பார்க்கிறோம். இப்ப சகோதர சகோதரிகளை, இந்த டியூவல் பிக்சர், இது எப்படி இயேசு அநேக இடத்துல உண்மைகள்ல பேசுறாரு உங்களை காமிக்கிறோம், அப்ப உங்களுக்கு புரியும் இதுக்கு ஒரு ஆதாரம் இருக்கிறது. இப்ப இந்த விஷயம் இப்ப நம்ம பார்க்கலாம். லூக்கா 10:33-34.
பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி கிட்ட வந்து அவனுடைய காயங்களில் எண்ணெயும் திராட்சை ரசமும் வார்த்து காயங்களை கட்டி அவனை தன் சுய வாகனத்தின் மேல் ஏற்றி சத்திரத்துக்கு கொண்டு போய் அவனை பராமரித்தான்.
நீங்க நல்லா தெரியும், நல்லா சமாரியருடைய ஓமை. ஒரு மனுஷன் ஜெருசலம் வந்து ஜெரிகோ பயணம் போறாரு. அந்த மனுஷன் யாரு? ஆதாம், நம்ம நல்லா தெரியும் இல்லைங்களா. ஆனா அந்த மனுஷன் போய் வழியில வந்து திருடங்கள் கிட்ட மாட்டி காயப்பட்டுட்டு தெருவில் வந்து விழுந்தும் போது, பாதி செத்துட்டு விழும் போது, அவர் அநேக அனுபவங்கள் பிறகு ஒரு சமாரியர் வரார். சமாரியர் வந்து அவருடைய இருக்கிற காயங்களுக்கு கட்டிட்டு அவருடைய இருக்கிற வாகன் மேல உட்கார வைக்கும் போது, அவர் ஆதாம் இல்ல, இப்ப ஆதாம் மாறி அவர் ஆதாம் சந்ததியிலிருந்து முதல் ரட்சிக்கிற வகுப்பார். எனக்கு எப்ப வந்து வழியில இருந்து தூக்குறாரு, ஒரு விஷயம் யோசிக்கணும். வழியில வந்து விழுந்திருக்கிற ஆதாம் ரெண்டு வகுப்பார் ஆகும் ரட்சிப்புல. இவ்வளவு பெரியதான ரட்சிப்பு, ஃபர்ஸ்ட் ரட்சிப்பு, பொதுவான ரட்சிப்பு, ரெண்டு ரட்சிப்பு. இப்போ அந்த ரெண்டும் ஒரே டைம் தூக்க முடியாது. முதலாவது தூக்கணும், பின்னாடி வந்து தூக்கணும். அந்த ரெண்டு பீஸ் இல்ல, சதுரோசா இந்த ஓமையில என்ன பாக்கணும்னா, இங்கே வந்து இந்த இருக்கிற மனுஷனே ஆசாம்ல இருந்து மாறி என்ன ஆயிடுறாரு, சபை ஆயிடுறாரு. இதுதான் டியூவல் கான்செப்ட். ஆரம்பத்தில் ஆதாம் அந்த மனுஷன், போக போக அந்த மனுஷன் யாரா மாறுறாரு, அவர் சபையை ரட்சிப்ப மாறுறாரு. இதே போல டியூவல் கான்செப்ட் இன்னொரு ஓமையில வாசிக்கலாம். மத்தேயு 22 அதிகாரம் 2 மற்றும் 11.
தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜா ஒப்பாய் இருக்கிறது. விருந்தாளிகளை பார்க்கும்படி ராஜா உள்ளே பிரவேசித்த போது கல்யாண வஸ்திரம் தரித்திராத ஒரு மனுஷனை அங்கே கண்டு.
நம்ம பார்க்கிறோம் இங்க 2 வந்து ஒரு ராஜா தன்னுடைய குமாரனுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். இந்த ராஜா யாரு, பிதாவாகிய தேவன். குமாரன் யார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. 11 வசனத்துல இந்த ராஜா கல்யாணத்துக்குள்ள வராரு. இப்ப இந்த ராஜா பிதாவாகிய தேவன் இல்ல, இது வந்து இயேசு கிறிஸ்து அவருடைய 2 வருகையில குறிக்கத்தான் நம்ம பார்த்தோம். இது இப்போ என்ன, ஏன் எப்படி நம்ம அது இயேசு கிறிஸ்து எடுக்கிறோம், எனக்கா தேவன் அவருடைய ராஜ்யத்துல அவருடைய ராஜ்யம் கொண்டு வரும் போது அவர் யார் மூலியமாய் ஆளுகை செய்வார், அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. சோ இயேசு கிறிஸ்து மூலமாய் செய்யும் போது எந்த ராஜா தான் வராரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஞாபகம் இருக்கு, எப்போ இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்துல உட்கார்ந்தாரு, அன்னைக்குல அவர் ராஜா ஆயிட்டார். சும்மா அவர் சிங்காசனத்துல உட்கார முடியாது, ஏன்னா குரூப் போட்டோவா, அப்பா உங்க சிங்காசனத்துல உட்கார ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படி இருக்கா, இல்ல அவர் முழு இருக்கிற அந்த சுராசத்துடைய சக்கரவர்த்தி அவருடைய பக்கத்துல இப்ப யார் உட்காந்துக்கிறாரு, ஒரே சிங்காசனத்துல யார் உட்காந்துக்கிறாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இது விஷயம் நம்ம அப்பதான் அவர் ராஜா ஆயிட்டார் நம்ம பாக்குறோம். பின்பு அவரு பிதாவாகிய தேவனுடைய 4 அவர் வராட்டா நம்ம பார்க்கணும். அதான் இந்த ஓமை இந்த காரியத்தை பார்க்கறது டியூவல் கான்செப்ட், பிதாவாகிய தேவன் ஆரம்பம், பின்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதே போல இங்க நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை, இந்த ஓமையில கூட ஒரு நாள் அநேக மணி நேரங்கள் ஃபுல் பாடி ஆஃப் கிரைஸ்ட், லோக்கல் பாடி ஆஃப் கிரைஸ்ட், முழு இயேசு கிறிஸ்துடைய சரீரம் பாடம் ஒருவர் இருக்கிற எக்லிஷா அதுக்கூட ஒரு சரீரம் அங்க கூட ஒரு பாடம். இதுதான் வந்து டியூவல் கான்செப்ட், ஞாபகத்துல வைங்க. சரி, இது புரிஞ்ச பிறகு சகோதர சகோதரிகளை இப்ப நம்ம போலாம் இந்த இருக்கிற ஓமையுடைய பாடம் 8 வசனத்துக்கு போகலாம்.
சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்துக்கு எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றார்.
நல்ல ஞாபகமே, இது ஓமை, இது நேரடிய பாஷையில. சோ இது ஓமை இருக்கும்போது ஓமையின் பாணியில புரிஞ்சிக்கணும். சாயங்காலம் சொல்லுகிறது, ஒரு நேரடிய சாயங்காலம் தேடாதீங்க. சாயங்காலத்துடைய அர்த்தம் என்ன, எப்ப சம்பளம் கொடுக்கறாங்க, காலையில கொடுப்பாங்க அட்வான்ஸ், அது சாயங்காலம் கொடுக்கறாங்க சம்பளம். அப்ப அந்த சம்பளம் கொடுக்கிற சமயம் அவ்வளவுதான் அந்த சாயங்காலம் குறிக்குது. இப்ப நெக்ஸ்ட் விஷயம் என்ன பாக்குறோம்னா சகோதர சகோதரிகளா, இங்க அவருடைய அந்த எஜமான் அந்த சம்பளம் கொடுக்கிற விதம் பாரு, அவரா சொல்றாரு அந்த பிந்தினோர் முதல் கொடு, அந்த முந்தினோர் பின்னாடி கொடு. அது என்ன அர்த்தம், அது என்ன அர்த்தம்னா, பிதாவாகி தேவன் அவருடைய இருக்கிற பரிசுத்தாவி கொடுக்கும் போது அவர் பட்சபாதம் வைக்கிறவர் இல்லை. There is no partiality with God in the giving of His Holy Spirit. பெரியவர் இல்ல சின்னவர் இல்ல, பட்சபாதம் தேவன் கிட்ட இல்லவே இல்ல. இது விஷயம்தான் இந்த கொள்கை இங்க இந்த ஓமை பாணியில நம்ம பார்க்கிறோம். சோ அந்த பிந்தினோர் முதல் கூடனா தேவன் பட்சபாதம் வைக்கிறத இல்ல, இந்த காரியத்தை இங்க நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளை. சோ இது விஷயம் நீங்களா வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பேதுரு பேசுறாரு தேவனுடைய குணலட்சணங்கள் பத்தி, அப்போஸ்தலர் 10:34 வசனம்.
அப்பொழுது பேதுரு பேசத் தொடங்கி, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல என்று
யூதர்கள் இவங்க தேவனுடைய ஜனங்கள் புறஜாதிகள் மத்தியில போறாங்க, புறஜாதிகள் முன்னாடி சுவிசேஷம் பேசுறாங்க, பரிசுத்தாவி அவங்க மேலவே உழுது பிரமித்தாங்க வசனம் சொல்லு. பிரமிப்பு வார்த்தைனா ஆச்சரியம் இல்ல, சாதாரண ஆச்சரியம் அப்படிங்களா? அது சாதாரணம். பிரமித்தாங்க இவங்களுக்கு கிடைச்சிட்ட பரிசுத்தாவி. ஆமா, கிடைச்சிருந்து தேவன் பட்சபாதம் இருக்கிறவர் அல்ல. ஏற்ற சமயம் வரும்போது அந்த புறஜாதிகள் கூட அவருடைய ஆவியை கொடுத்தார். எந்த ஆவி யூதருக்கு கொடுத்தாரு, அதே பரிசுத்தாவி புறஜாதிகளுக்கு தந்தார். இது விஷயத்தாங்க நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அதே போல இந்த உவமையில இந்த ஒரு காசு கொடுக்கிற விஷயத்துல இந்த வீட்டு எஜமான் அவர் என்ன பண்றாருனா, அவர் கனவு கொடுக்கறதுல இவரு பெரியவாரு, இவர் தான் முதல் வந்தாரு, வாங்க சார் நீங்க வாங்க ஃபர்ஸ்ட், ஏய் நீ பின்னாடி லைட் கேளு, அப்படியெல்லாம் இந்த கோமை பாணியில காமிக்கிறார். எப்படி தேவன் பட்சபாதம் பண்றவர் இல்லை, இந்த விஷயத்தான் இந்த கொள்கையில நம்ம பார்க்கிறோம் சகோதர சகதிகள. இப்போ நம்ம நல்ல ஞாபகத்துல வைக்கணும் இல்லைங்களா சகோதர சகதிகள, இந்த இருக்கிற பரிசுத்தாவி ரொம்ப முக்கியம் நமக்கு. நம்ம உண்மை வந்து கல்யாணத்துக்குள்ள போனோம்னா, கல்யாணத்துக்குள்ள போயிட்டு மனவாட்டி ஆகிறதுக்கு தகுதி ஆகணும்னா நம்மகிட்ட என்ன இருக்கணும், நம்மகிட்ட என்ன இருக்கணும் தான் நம்ம இங்க பாக்குறோம். சோ இந்த புத்தியுள்ள கணிக்கை தெரியும் அவங்கக்கிட்ட என்ன இருக்குது. இப்ப கர்த்தருடைய ஆடுடைய காட்சியில பார்க்கணும், கர்த்தருடைய ஆடு, கர்த்தருடைய ஆடு எப்படி ஆயிடுறாங்க, அவங்களுடைய ஏதோ ஸ்பெஷல் பண்றாங்களா இல்ல எப்படி, சீட்டு சீட்டு மூலமாய். அப்ப சீட்டுனா நியாயம், அவங்களுடைய நியாயமான பிரயாசங்கள் பார்த்துட்டு தேவன் அவங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்கிறார். இது விஷயம்தான் இங்க நம்ம பார்க்கணும். தேவன் பட்சபாதம் இருக்கிறவரை இல்ல. இப்ப ஒரு இன்னொரு ஒரு கேள்வி, சின்ன கேள்வி இங்க இருக்கு. இந்த காசு இந்த பெனி ஒருத்தருக்கு கொடுக்கிறார், வீட்டு எஜமான் கூப்பிடுறார் ஒரு ஸ்டியூவர்ட் இல்லைங்களா, அந்த ஸ்டியூவர்ட் வந்து குத்தகைக்காரனா என்ன சொல்ற நம்ம எட்டாம் வசனம் காரியகர் என்னது குத்தகைக்காரன் இல்ல. சரி, இந்த குத்தகைக்காரன் கூப்பிட்டு குத்துகக்காரன், சரி குத்துகக்காரன், சரி புரிஞ்சுக்கிட்டீங்க. சரி, அப்புறம் அந்த ஸ்டியூவர்டை கூப்பிட்டு அந்த ஸ்டியூவர்ட் மூலமாய் அந்த ஸ்டியூவர்ட் மூலமாய் இந்த பெனி இந்த காசு ஒருத்தர் ஒருத்தருக்கு கொடுக்கிறார். ஸ்டியூவர்ட் யார், இந்த ஸ்டியூவர்ட் யார், இந்த ஸ்டியூவர்ட் யார் குறிக்கணும் நம்ம கேட்கும் போது சகோதர சகோதரிகள நல்லா யோசிக்கும். நம்ம இந்த ஸ்டியூவர்ட் யார் கேட்டோம்னா, இந்த ஸ்டியூவர்ட் நீங்க ஞாபகம் இருக்கும், ஆபிரகாம் தன்னுடைய குமாரன் ஈசாக்காக மனமாட்டி தேடி இருக்கும் போது அவர் யார் அனுப்புறாரு, அவருடைய ஸ்டியூவர்ட் இல்லைங்களா. இப்போ இங்க இந்த ஸ்டியூவர்ட் பாரு, வாயை தொடுக்கிறதுல, வாயை தொடுக்கிறதுல இந்த ஸ்டியூவர்ட், சொந்தமா பேசுறதுல யார் இந்த ஸ்டியூவர்ட், இந்த ஸ்டியூவர்டே பரிசுத்தாவி. அப்ப நீங்க யோசிச்சிருக்கோம், பரிசுத்தாவி பரிசுத்தாவி கொடுப்போமா? இப்போ காசு வந்து பரிசுத்தாவி, இந்த ஸ்டியூவர்ட் கூட பரிசுத்தாவி, பரிசுத்தாவி பரிசுத்தாவி கொடுக்கும் அப்படி நம்ம எடுக்கணுமா? அது நம்ம வசனத்துல இப்ப நம்ம வாசிக்கலாம். நீங்க தெரியலீங்களா எலியேசர் விஷயத்துல, எலியேசர் என்ன கொடுக்கிறார், என்னென்னமோ கொடுக்கிறார் இல்லைங்களா, நமக்கு தெரியாது லிஸ்ட். எலியேசர் என்னெல்லாம் கொடுக்கிறார், 24 அதிகாரத்துல ஆதி ஆகமில் வாசிக்கிறோம், 22 வசனத்துல இருந்து காதணி பஸ்ட் கொடுக்கிறார், பொன்னான காதணி, பின்பு கடாகல் கொடுக்கிறார், பொன்னான கடாகல், அப்புறமா நெக்ஸ்ட் என்ன கொடுக்கிறார், உடுமைகள், பொண்ணு வெள்ளி உடுமைகள் கொடுக்கிறார், 33 வசனம், அப்புறமா வஸ்திரங்கள் கொடுக்கிறார், பின்பு 61 வசனம் அவங்க எல்லாம் அந்த ஒரு ஒட்டகங்கள் மேல உட்கார்ந்துட்டு அந்த மனுஷனே பின்பற்றிட்டாங்க. அப்ப 61 வசனம் மறுபடியும் என்ன பார்க்கணும்னா, அந்த ஊழியக்காரன் ரெபெக்டா கூட, சாரி அந்த எலியேசர் கூட ரெபெக்டா போனால் அவர் வழி காமிக்கும் போது பின்பு 65 வசனம் பார்க்கிறோம். அந்த ஊழியக்காரன் சொல்றாங்க ரெபெக்காளுக்கு, ரெபெக்கா கேட்டுட்டாங்க ஒரு கேள்வி, அவர் யார் அங்க நிக்கிறார், அவர் தான் என்னுடைய எஜமான். இது எல்லாம் தான் எலியேசர் ரெபெக்காக்கு கொடுக்கிறார். எலியேசர் பரிசுத்தாவி, ஆனா பரிசுத்தாவி பரிசுத்தாவி கொடுக்குது. சரி, பரிசுத்தாவி பரிசுத்தாவி கொடுக்குது சொல்லும்போது சில டைம் குழப்பங்கள் வரலாம். பரிசுத்தாவி பரிசுத்தாவி கொடுக்க சொல்றாரு, புரிஞ்சுக்கிறதுல அவர் என்ன சொல்றாரு, இது இன்னும் சுலபமா சொல்லலாம். பரிசுத்தாவி நமக்கு அனுகிரகங்கள் கொடுக்குது, பரிசுத்தாவி நமக்கு ஆசீர்வாதங்கள் கொடுக்குது. புரிஞ்சுட்டோம். இப்போ பரிசுத்தாவி சில கிஃப்ட்ஸ், பரிசுத்தாவி சில அனுகிரகங்கள் கொடுக்குதான் நம்ம பார்க்கிறோம். நம்ம நல்லா தெரியும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்துக்காக நாம் தேவனுடைய பரிசுத்தாவி வேணும். முதல் முதல் முக்கியமான விஷயம் விசுவாசம், விசுவாசத்துக்கு தேவனுடைய பரிசுத்தாவி வேணும். உன்னதத்தல் தேவனுடைய வசனம் கேட்கும் போது அதோடைய அதோடைய உணர்வு அது புரிஞ்சுக்கிறதுக்கு தேவனுடைய பரிசுத்தாவியே வேணும். அப்புறமா ஞானம், ஞானம் சொல்லும் போது ஞானம் சாதாரண விஷயம் இல்ல, ஞானம் 3 ஸ்டெப்ஸ்ல வருது. நம்ம பார்க்கிறோம், முதல் அறிவு, அறிவு வருது, தேவனுடைய வசனம் கேட்கிறோம், அது பத்தி சிந்திக்கிறோம், அது உணர்றோம், பின்பு நம்ம வாழ்க்கையின் நடத்தையில கொண்டாடுறோம். அந்த வாழ்க்கையின் நடத்தையில கொண்டாடும் போதுதான் ஞானம், சரிங்களா? அறிவு, அது பத்தி சிந்திச்சு அதுல உணர்த்துதல் கழிச்சு, அப்புறம் எப்படி தான் பேசணும், எப்படி தான் நடக்கணும், எப்படி வீட்டு நடக்கணும், என்னென்ன விஷயங்களை நம்ம செய்யணும், இதெல்லாம் எதிர் வருது. ஞானம், ஞானம் தீமை சகிக்கிறது, சத்தியத்துக்காக துன்பம் வாங்கிறது, அநியாயமான இருக்கிற உபத்திரவம் வாங்கிறது, இது பரிசுத்தாவி தான். பரிசுத்தாவி இல்லனா அது நம்ம வாங்கவே முடியாது, சகிக்கவே முடியாது. தீமைக்கு பதிலாக தீமை செஞ்சிடும், அது வேஸ்ட். இவ நம்ம தீமை யார செஞ்சிட்டா நாம் தீமைக்கு பதிலாக என்ன செய்யணும், நன்மை. ஆனா பரிசுத்தாவி இருந்தா தான் நன்மை செய்ய முடியும். பரிசுத்தாவி இல்லைன்னா தீமைக்கு பதிலாக தீமை செய்வோம், கெட்டு பே வார்த்தைகளுக்கு பதிலாக திருப்பி நம்ம குற்ற வார்த்தைகள் பேசுவோம். தீமைக்கு பதிலாக நன்மை செய்வோம், உபத்திரவங்கள் சகிக்கும். பாத்தீங்களா, எவ்வளவு தேவைப்படுது தேவனுடைய பரிசுத்த ஆவி. இதெல்லாம் விஷயங்கள் நம்ம வசனத்துல வாசிக்கிறோம். பரிசுத்தாவியின் மூலம் வரது அனுகிரகங்கள் முதல் குறைந்தர் 12:7-11 வசனங்கள் வரை இது காரியங்கள் இருக்குது. வேணும் வாசிங்க சிஸ்டர்.
ஆவியினுடைய அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்துக்கு என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி எனில், ஒருவனுக்கு ஆவியினாலே ஞானத்தை போதிக்கும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே அறிவை உணர்த்தும் வசனமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே விசுவாசமும், வேறொருவனுக்கு அந்த ஆவியினாலேயே குணமாக்கும் வரங்களும், வேறொருவனுக்கு அற்புதங்களை செய்யும் சக்தியும், வேறொருவனுக்கு தீர்க்க தரிசன முறைத்தலும், வேறொருவனுக்கு ஆவிகளை பகுத்தறிதலும், வேறொருவனுக்கு பற்பல பாசைகளை பேசுதலும், வேறொருவனுக்கு பாசைகளை வியாக்கியாரம் பண்ணுதலும் அழைக்கப்படுகிறது.
இது சில உதாரணங்கள் நம்ம படிச்சிருக்கிறோம், எப்படி பரிசுத்தாவி மூலம் இப்படி எல்லாம் கிடைக்குது. அப்ப பரிசுத்தாவி உண்மை தா, இந்த யஜமானுடைய குத்துகைக்காரன், இந்த குத்துகைக்காரன் மூலம் நாம கிடைக்கிறது நம்முடைய அனதினமும் உடைய சம்பளம், எது எது நம்ம தகுதி இருக்கிறோம் அதுக்கு நம்ம சம்பளம் கிடைக்குது நம்ம பார்க்கணும். இப்ப நம்ம இந்த ஒரு பாடத்தோடைய முக்கியமான பாகத்துக்கு வரப்போறோம். இந்த ஓமையுடைய இருக்கிற பாடம் என்ன, 9:16 வரை இப்ப வாசிக்கலாம்.
அப்பொழுது 11 வேளையில் வேளையில் அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். முந்தைய அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு ஒவ்வொரு பணம் வாங்கினார்கள். வாங்கிக் கொண்ட வீட்டு எஜமானை நோக்கி, பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள், பகலின் உஷ்ணத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்த எங்களுக்கு இவர்களை சமமாக்கினீரே என்று முறுமுறுத்தார்கள். அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதியுத்தரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகி இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாளனா இருக்கிறபடியினால் நீ வன்கண்ணனா இருக்கலாமா என்றான். இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார்.
சில வசனங்களை நம்ம பார்க்கணும். எப்படி அந்த முந்தினோர் வகுப்பார் அவங்க அந்த காசு வாங்கும் போது முறுமுறுக்கிறாங்க முறுமுறுக்கிறது விஷயம் பார்க்கும் போது நாம என்ன புரியுதுன்னா, இந்த காரியம், இந்த முறுமுறுக்கிற விஷயம், இது திரைக்கு இந்த பக்கம் தான் நடக்க முடியும், திரைக்கு அந்த பக்கம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இந்த பரலோகத்துல யாருமே முறுமுறுக்கமே மாட்டாங்க. தெளிவா வசனத்துல நம்ம இதை வாசிக்கிறோம். வசனத்துல வாசிங்க, திரளான கூட்டம், அவங்க அந்த மிகப்பெரிய பந்தை பொருள் எதுக்கு அவங்க கையில இருந்து இணைந்து போகுதுன்னா அவங்களுடைய பாவங்கள் நிமித்தம். ஆனா இந்த திரளான கூட்டம் கூட அவங்க பத்தி சாட்சி என வாசிக்கிறோம், வெளிப்படத்தில் 7:14. வெளிப்படத்தில் 7:14.
அதற்கு நான், ஆண்டவனே, அது உமக்கே தெரியும் என்றேன். அப்பொழுது அவன், இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலிருந்து வந்தவர்கள். இவர்கள் தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள்.
பாத்தீங்களா, தன் அங்கிகள் வந்து ஆட்டுக்குட்டியோடைய ரத்தத்துல தோய்க்கிட்டாங்க. அவங்க மன திரும்பிட்டாங்க. அவருடைய எல்லா பாவங்கள்ல இருந்து மன திரும்பி சுத்தமுள்ளவராயிருக்கிறாங்க. இப்போ அவங்க ஒத்துக்கினாங்க அவங்களுடைய பாவங்கள். பாவத்துக்கு கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை, பாவம் வெறுக்கிட்டாங்க. அவங்க சுத்தமாயிட்டாங்க, சுத்தமாயிட்டாங்க. நம்ம பார்க்கணும். சோ இவங்க வந்து நம்ம பார்க்கும்போது பரலோகத்துல அவங்க திரளான கூட்டம் போய் சேரும் போது அங்க முறுமுறுக்கவே மாட்டாங்க. தெளிவா வசனத்துல வாசிக்கிறோம். இப்படி இது தெரிஞ்ச பின்பு சகோதரிகளே, இந்த முறுமுறுக்கிற விஷயம் என்ன புரியுது, என்ன பாடம் இங்க கர்த்தர் நம்ம சொல்லிங்கிறார், இது நம்ம பார்க்கிறோம். இப்போ இங்க நம்ம என்ன பார்க்கிறோம்னா, அவர் ரெண்டு குரூப் பத்தி பேசுறார். நல்ல ஞாபகம், கர்த்தருடைய எல்லா உண்மை வந்து ரெண்டு பேர் பத்தி இருக்கோம் இல்லைங்களா? சோ இங்க ரெண்டு பேர் இருக்கிறாங்க, முந்தினோர் ஒரு வகுப்பா, பிந்தினோர் ஒரு வகுப்பா. சோ இந்த முந்தினோர் வகுப்பா பிந்தினோர் வகுப்பா மேல முறுமுறுக்கிறாங்க. நல்லா பாருங்க, இந்த முந்தினோர் வகுப்பா பிந்தினோர் மேல முறுமுறுக்கிறாங்க. சோ இந்த முந்தினோர் யார்? முதலாம் மணி நேரம், மூன்றாம் மணி நேரம், ஆறாம் மணி நேரம் வந்துட்டு இருக்கிறவர். அதாவது நம்ம சொல்லலாம், மூத்த சீஷர்கள், இயேசு கிறிஸ்துடைய இருக்கிற சரீரத்தில் இருக்கிற மூத்த சீஷர்கள். இந்த சீனியர் இவங்க தான் முந்தினோர் வகுப்பா. முந்தினோர்னா முன்னாடியே வந்துட்டாங்க சத்தியத்துக்கு. ரொம்ப வருஷம் முன்னாடி சத்தியத்தை ஏற்றுக்கொண்டிட்டு வந்துட்டு ரொம்ப வருஷமா வழியில நடந்து கொண்டுட்டு இருக்கிறாங்க முந்தினோர். இப்ப தகுந்த சகதிகள நம்ம என்ன பார்க்கணும், இந்த முந்தினோர் வெறும் நம்ம சொல்ல, நம்ம வந்து வருஷத்துல கணக்குல கூட நம்ம சொல்ல முடியாது. இந்த முந்தினோர் நம்ம எப்படி கூட சொல்லலாம்னா, மேலான இருக்கிற பதவியில இருக்கிறவர்கள் நம்ம சொல்லலாம். அவங்கள மேலான இருக்கிற ஸ்லாக்கிங்கள் கட்சிட்டு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துடைய சரீரத்துல மூப்பர்கள் இருக்கலாம், அவங்கள வந்து போதகர் இருக்கலாம், அவங்க வந்து சத்தியம் சொல்றவர் கூட இருக்கலாம். இவங்களை இந்த மூத்தவர்கள் நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகள, அவங்க பிந்தினோர் மேல முறுமுறுக்கிறாங்க. ஏன் முறுமுறுக்கிறாங்கன்னா, நீங்க அவங்கள நம்மளுடைய சமமாக்கிட்டீங்க. இது என்ன மேட்டுமை, மேட்டுமை பெருமை இல்லைங்களா? சோ நீங்க என்ன முறுமுறுக்கிறாங்க என் வீட்டு எஜமானுக்குன்னா, நீங்க இவங்களை யாரு இந்த பிந்தினோ நமக்கு சமமா ஆக்கிட்டீங்க. அதாவது நாம் பெரியவர், நாம் பெரிய, அதாவது பெருமை மேட்டுமை. இது விஷயத்த நம்ம பார்க்கணும். இப்ப சகோதர சகோதரிகளை, இதுதான் ஒரு தவறான ஆவி, மேட்டுமை பெருமை ஒரு தவறான ஆவி. ஏன்னா இந்த ஆவி நமக்கு வளர்ச்சி கொண்டு வராது. இந்த ஆவி நம்மளுக்குள்ள வரவே கூடாது. நமக்கு தேவையான ஆவி என்ன தெரியும்? வளர்ச்சிக்கு அது வந்து ஹியூமிலிட்டி, தாழ்மை. தாழ்மை. இப்ப இந்த தாழ்மை எவ்வளவு அடிப்படையான தேவையான துணை இருக்கிறது கேட்டா, வசனத்துல நீங்க வாசிங்க, முதல் பேதுரு 5:6
ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். அன்பனுடைய இளைஞரை மூவருக்கு கீழ்ப்படியுங்கள்.
5:6
நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படைந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி
இருங்கள். இது தாழ்மை பத்தி பேசுது. முக்கியமா தாழ்மை இருக்கிறது வருது இல்லைங்களா? அவருடைய பலத்த கை கீழ் அடங்கி இது. ஏற்ற சமயத்தில் அவர் என்ன பண்ணுவாரு? இது நம்ம என்ன அர்த்தம் எடுப்பாரு? என்ன அர்த்தம்? அவருடைய பலத்த கை யாரு? இயேசு. அவர் நம்ம தலையாகும் போது நாம் இப்ப அவர் கீழே இருக்கிறோம். மாம்சம் இருக்கும் போது அப்ப நம்ம உண்மையா நம்ம தாழ்த்திட்டு அவருடைய சரீர அங்கம் இருந்தா, ஏற்ற சமயத்துல நம்ம என்ன ஆயிடும்? அவர் மகிமையில நம்ம போய் சேரும். இதாலதான் விஷயத்தான் இங்க நம்ம பாக்குறோம். சோ பிலிப்பியர் 2:3 கூட தாழ்மை பத்தி நம்ம வாசிக்கிறோம். சரி, இது வாசிக்க வேண்டாம், நீ எழுதி வைக்கலாம் அந்த வசனங்கள். சரி, அப்போஸ்தலருடைய இருக்கிற ஆலோசனைகள். இப்போ இந்த தாழ்மை தான் காரணத்தினால நாம சத்தியத்துக்கு வந்துட்டோம். நம்ம வரும்போது தாழ்மை இருக்கிறதுனால தான் சத்தியத்துக்கு வந்துட்டோம். இனி கூட சில நேரத்தில் நம்ம எல்லாம் அறுவடை வேலை செய்வோம். நம்ம சத்தியம் சொல்லும் போது நம்ம ஜனங்கள்ல இருந்து என்ன பார்க்கறோம்? யார் யார் தாழ்மை இருக்குதான் சத்தியம் அவங்க ஏற்றுக்கொள்றாங்களா? கொஞ்சம் தாழ்மை என்னன்னா என்ன இருக்கு, அந்த சத்தியம் போய் சேரதே இல்லை. அந்த தாழ்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுல இருந்து தான் நீங்க நாங்க சத்தியத்துக்கு வந்துருக்கிறோம். வசனத்துல நீங்க தெரியாதீங்களா, ஒரு பரலோக ராஜ்யத்துடைய என்ன சொல்லலாம்னா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பேப்பர் இருக்குது. நம்ம அந்த பரலோக ராஜ்யத்துல போய் ராஜாவா சேரணும்னா ஒரு ஆரம்பம், சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ், ஒரு ஃபைனல் எக்ஸாம் இருக்குது. இப்ப அது நம்ம தான் சொல்றோம். பி ஆட்டிடியூட் இருக்க வேண்டியான குண லட்சணங்கள். இப்ப அது இப்ப நம்ம வாசிக்கலாம். முதல் தேவையான குண லட்சணம் 5:3
ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது.
அதாவது பரலோக ராஜ்யம் வாய்ப்பு அவர்களுடையது. பரலோக ராஜ்யம் இல்ல, பரலோக ராஜ்யம் வாய்ப்பு அவருடையது. ஏன்னா அவங்க வாய்ப்புக்குள்ள வர்றாங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் மீதிக்கான குணலட்சணங்களை தரித்துக் கொள்ளணும். 4 7 9 தரித்துக் கொள்ளணும். அப்புறமா 10 வாசிங்க.
நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது.
இப்ப உண்மை அவருடையது. இப்ப உண்மை அவருடையது. ஏன்னா நீதி நிமித்தம் துன்பம் படுத்தணும். இந்த உலகத்துல எப்படியாவது துன்பம் பட்டிருக்கிறாங்க. எல்லா நிமித்தம் துன்பம் பட்டிருக்கிறாங்க. ஆர்த்திக் துன்பம் இல்ல, நீதி நிமித்தம் துன்பம் பட்டு இருக்கிறவர்கள். உண்மை நீதி நிமித்தம் துன்பம் பட்டு உருவத்துக்கும் என்ன தப்பு பண்ண? நான் ஃபர்ஸ்ட் கேள்வி என் பொண்டாட்டியே கேட்பான், உன்ன நீ ஒன்னும் தப்பு செய்யல, இது உங்களுக்கு வந்துச்சு டெஸ்ட், அது வாங்கணும். இப்ப நம்ம எது தப்பு செஞ்சாதான் நமக்கு டெஸ்ட் வராது. நம்ம நல்லா இருக்கும் போது கூட டெஸ்ட் வரும். ஏன்னா உண்மை எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு வெளிப்படும் இல்லைங்களா? நம்ம அமுக்கிட்டாதான் தெரியும் நமக்குள்ள என்ன இருக்குது. என்ன பார்க்கணும்னா சகோதர சகோதரிகள, இந்த பரலோக ராஜ்யத்தின் பந்தை பொருள் நம்ம பெற்றுக் கொள்ளணும். கடைசியில நீதி நிமித்தம் துன்பங்கள் வாங்கணும். இது சாதாரண விஷயம் அல்ல. இது அவமானப்படும், கஷ்டங்கள் படும், சாவு கூட பெற்றுக்கொள்ளும். இதுல நிக்கணும்னா தாழ்மை தாழ்மை இல்லனா நிக்கவே முடியாது. ஆரம்பத்துல இருந்து சத்தியத்துல வரும்போது இல்லனா நம்ம இந்த சத்தியத்து வர வாய்ப்பே இல்லை. ஆனா அந்த அந்த சத்தியத்தை வாங்கத்துல இருந்து அந்த பன்றி பொருள் வாங்குற வரைக்கும் எடையில தாழ்மை இழந்து போகிற நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இடையில தேவனுடைய மாபெரும் சத்தியங்கள் கேட்கிறோம், தேவனுடைய அளவில்லாத தெய்வீக திட்டம் கேட்கிறோம், தேவனுடைய வசனங்கள் ஆதி ஆகமத்திலிருந்து வெளிப்படத்தில் வரைக்கும் இங்கே கொஞ்சமும் அங்கே கொஞ்சமும் வாசிக்கிறதுக்கு தெரிந்து தேவனுடைய இருக்கிற மகிமை தெரியுது. எவ்வளவு விஷயங்கள் அறிவு சத்தியம் ஞானம் வாங்க போறோம், தேவனுடைய பிரதிநிதிகள் ஆயிடுறோம், தேவனுடைய சத்தியம் பேசுறதுக்கு சாக்கியம் கிடைக்குது, மற்ற ஜனங்களை சத்தியத்துல கொண்டு வரதுக்கு சாக்கியம் கிடைக்குது. சபை சார்ந்து மற்ற இடங்கள்ல பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. இதெல்லாம் பெருமை கொண்டு வர வாய்ப்பு இருக்கு, பெருமை கொண்டு வர வாய்ப்பு இருக்கு. சோ இது இருக்கிறதுனால நம்ம ரொம்ப போராட்டம் போராட்ட வேண்டியா இருக்கிறது. தாழ்மை காத்துக்கொள்றதுக்கு அந்த தாழ்மை ஆரம்பத்துல ஆதி முதல் அன்பு நீ என்ன வச்சிருக்கிறீங்களா கர்த்தர் சொல்றார். ஆதி முதல் அந்த முதல் நாள் நீங்க சத்திய வரும்போது எப்படி இருந்துச்சு மனநிலை நினைத்துக்கோ, எப்படி இருந்துச்சு அந்த மனநிலை, எப்படி இருந்துச்சு பேச்சு, எப்படி இருந்துச்சு யோசனை, எப்படி இருந்துச்சு கிரியை நினைத்துக்கோ. அது தான் இருக்கணும் மட்டுமில்ல, அதோடைய பெருசு தாழ்மை கொண்டு வர வேண்டியா இருக்கு. இப்படி இருக்கும் போது இந்த தாழ்மையின் சகோதர சகோதரிகள உலகத்துல கூட தாழ்மை இருக்கு. வெளிய ஓட்டமா வெளிய தான் உள்ள இது நம்ம என்ன மாதிரி தாழ்மை கொண்டு வரல, குத்திட்டாதான் தாழ்மை காமிக்கணும். உலகத்துல குத்திட்டா தாழ்மை காட்ட மாட்டாங்க, அது அது அவங்களுக்கு எந்த கஷ்டம் வராத படிக்கே அவங்க தாழ்மை காட்டுவாங்க. ஆனா ரொம்ப கஷ்டங்கள் அவமானம் பிரச்சனைகள் வரும்போது தாழ்மை வராது. இந்த தாழ்மை நம்மளுக்கு வரணும், உறுதியான தாழ்மை. இங்கிலீஷ்ல சொல்றது இந்த வெரி ஃபைபர், உள்ளக்குள்ள ஊர்ந்தோம் அந்த தாழ்மை, ஏனென்றால் இந்த தாழ்மை வச்சாதான் இவ்வளவு பெரிய மகிமை நாமல்லால் பிடிக்க முடியும், பிடிக்க முடியும். இல்லாட்டி எப்படி பிடிக்க முடியும் சொல்றாங்க. இந்த உலகத்துல வந்து கேள்வி கேட்குவாங்க சில டைம், சார் நாளைக்கு உங்களுக்கு 5 கோடி கிடைச்சா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஓஹோ சொல்லுவாங்க, 5 கோடி கற்பனை பண்ணா எங்க போறாங்க. சகத சகதிகள இந்த உலகத்துடைய பொருள் என்ன என்ன தேவன் கொடுக்கிறார் அநேக பொருள். சில நேரத்தில் நம்மளுக்கு சில பொருள்கள் கிடைக்குது, ஆனா நம்ம யோசிக்கணும் இந்த உலகத்துல எந்த பொருள் கொடுத்தா கூட இது என்ன இருக்கிறது ராஜ்யத்தின் மகிமை முன்னாடி. வசனத்துல சொல்றது கொஞ்சத்துல உண்மை இருந்தாலும் அநேகர்ல உண்மை இருக்கும். அந்த கொஞ்சத்துல வந்து இந்த உலகத்தோடு இருக்கிற பொறுப்பு தேவன் என்ன கொடுத்துக்கிறார், சொத்து கொடுத்துட்டு இருக்கோம், பணம் கொடுத்துட்டு இருக்கிறோம், வீடு கொடுத்துட்டு இருக்கோம், சில பொறுப்புகள் கொடுத்துட்டு இருக்கோம். இது நம்மளுக்கு நினைக்காதீங்க, கர்த்தர் கொடுத்துக்கிறார் பாக்குறார். கொஞ்ச நாள் என் கையில விட்டா என்ன பண்ணார் பாக்கலாம், அவ்வளவுதான் பண்ணலாம் என்ன பண்ணுவார் என்ன தெரியல உற்சாகம் இல்ல, சரியா நடக்கலன்னா எப்படி உற்சாகம் வரும், உண்மையால் உள்ளவர் மாதிரி நடக்கலன்னா எப்படி உற்சாகம் வரும். அது உற்சாகம் வரலன்னா நீ சம்பாதிக்கிற தேவனுடைய பரிசுத்தாவி, தேவனுடைய பரிசுத்தாவி சம்பாதிக்கணும்னா அது தகுந்தமான கிரியைகள், உங்களுடைய உடன்படிக்கையின் கிரியைகள் எல்லாமே கொடுக்கணும். எல்லாமே பேச்சில இல்ல, உண்மையில கொடுக்கணும். குட்டாத்தான் அந்த பரிசுத்தாவி கிடைக்கும். அந்த பரிசுத்தாவி தான் அந்த ஆவிக்குரியான சந்தோஷம் கொடுக்கும் அந்த சகோதர சகோதரிகளை. இந்த விஷயத்தை நம்ம பார்க்கும் போது பாருங்க, இந்த தாழ்மையில தான் இந்த விஷயங்கள் நம்ம புரியும். இந்த தாழ்மையில தான் இந்த ஓட்டத்தை நம்ம நடத்த முடியும். இந்த தாழ்மையில தான் வந்து சகோதர சகோதரிகளை, தாழ்மையான என்னன்னா சுயம் இல்ல, சுயம் இல்ல. சுயமுடைய ஆவி தான் பெருமை. சுயம் கொள்ளணும், சுயம் கொள்ளணும். சுயம் இருக்கு, இப்ப நான் பேசுறேன், சுயம் இருக்கு. ஆனா சுயம் இருக்கு, நான் புரிஞ்சுக்கணும். கழுத்து புச்சு நிறுத்தணும், சுயம் கழுத்து புச்சு நிறுத்தணும். என்னுடைய சுயம் புரிஞ்சுக்கணும், என்ன பண்ணுது அந்த சுயம், என்ன பேசுது அந்த சுயம், என்ன விரும்புது அந்த சுயம் பார்க்கணும். கொஞ்ச நேரம் விட்டா வேணும், எங்கே போவோம் அந்த சுயம், என்ன லாஸ் கொண்டு வரோம் நம்மளுக்கு ஆவிக்குரியான வாழ்க்கையில. அது விஷயம் வந்து நம்ம 24 மணி நேரம் பாருங்க, அந்த பலி பழைய ஏற்பாட்டுல நம்ம வாசிக்கிறோம். இஸ்ரேல் வந்து பலிகள் செலுத்தும் போது காலையில செலுத்துவாங்க ஒரு ஆடு, ராத்திரியை செலுத்துவாங்க ஒரு ஆடு. நீங்க என்ன பார்த்துட்டு சொல்லீங்களா, அது என்ன அந்த பலி, அது அது என்ன குறிக்கு தெரியுங்களா, அது ஒரு நிழலின்றி சுவிசேஷ யுகத்தின் பலிகள். நம்முடைய பலியின் வாழ்க்கை பலி ஆரம்பது நம்ம கண் திறக்கும் போது காலையில, எப்ப வரைக்கும் கண் மூடும் போது வரைக்கும், ராத்திரி தூங்குற சமயத்துல மாத்திரமா பலி இல்ல. ஆனா கண் தொடர்ந்ததுல இருந்து கண் மூடுற வரைக்கும் கணக்கு கொடுக்கணும், கணக்கு கொடுக்கணும். நியாய தீர்ப்பு நடந்து கொண்டு இருக்கிறது, இதுதான் விஷயத்தை நம்ம பார்க்கணும். இப்படித்தான் நம்முடைய பலியின் அளவு. வெறும் கன்வென்ஷன் வரும்போது நம்முடைய கணக்கு இல்ல, வெறும் பிரேயர் மீட்டிங் வரும்போது நம்ம கணக்கு இல்ல. காலையில கண் தொடக்கத்துல இருந்து ராத்திரி கண் மூடுற வரைக்கும். அதனால தான் ஒரு அருமையான மூத்த சகோதரர் சொன்னார் ஒரு விஷயம், இன்னாவரை நான் மறக்கல சகோதரர் இக்கணையம். காலையில ஏஞ்சிக்கும் போது என்ன சொல்லணும், குட் மார்னிங் அப்பா, குட் மார்னிங் அண்ணா. முதல் நினைவு அவங்களுக்கு இருக்கணும். ராத்திரி தூங்கும் போது குட் நைட் அப்பா, குட் நைட் அண்ணா. சில பேர் சூப்பர் ஐடியா பிரதர், இன்னைக்கே பண்றேன், 6 மாசம் பின்பு கேட்டா பிரதர் சொல்றீங்களா, பண்ண பிரதர் 3 மாசம், அப்ப எங்க போயிட்டார் அப்பா அண்ணா. அப்ப அந்த தொழுப்பு இருக்கும் போது என்ன ஆயிடுது, மறக்கவே முடியும். இது விஷயத்தா பாருங்க, இது எல்லாம் சில உதவிகள், உதவிகள் நம்முடைய ஆவிக்குரியான வாழ்க்கைக்கு சகோதர சகோதரிகளை. இந்த தாழ்மை என்ன ஆகுதுன்னா ஒரு பெரிய போராட்டம் நம்ம இருக்குது இது காத்துக் கொள்றதுக்கு. இந்த தாழ்மை பத்தி வசனம் இப்ப நம்ம வாசிக்கலாம். எப்படி இந்த இருக்கிற முந்தினோர் வகுப்பார் எப்படிப்பட்ட வார்த்தைகள் பேசிட்டாங்க, உவமையில வாசிங்க மத்தேயு 20:12.
பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள்.
சாரி சாரி சிஸ்டர், தமிழ்ல மேல கீழே போயிட்டு இருக்கோம். இது இங்கிலீஷ்ல 12 and 14, தமிழ்ல எனக்கு தெரியாத வார்த்தைகள் சொல்றோம். இவர்கள் நீங்க நமக்கு சமமாக ஆக்கிட்டீங்க, இதுதான் ஃபர்ஸ்ட் வேர்ட். இது வந்து ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட் கர்த்தர் 14:14 பேசும்போது உங்களுடைய காசு வாங்கி உன் வழியில போ. இங்கிலீஷ்ல வந்து கோ தை வே, நல்லா நோட் பண்ணு. இங்கிலீஷ்ல தமிழ்ல வந்துக்கிறது தெரியாது, பாத்தீங்க,
உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ.
ஆவினால நிறைய கெட்ட பாதிப்பு ஆகுது புது சிருஷ்டிக்கு. வசனத்துல வாசிக்கலாம் என்ன மாதிரி பாதிப்பு. யோபு 18:5-8. யோபு 18, ஜோப் 18:5-8.
துன்பாக்களுடைய விளக்கு அணைத்து போ, அவன் அடுப்பை நெருப்பும் அமைத்து போ, அவன் கூடாரத்தின் வெளிச்சம் அந்தகாரப்படும், அவன் விளக்கு அவனுடனே அணைத்து போ, அவன் விரலாய் நடந்த நடைகள் குறைத்து போ, அவன் ஆலோசனை அவனை விளப்பண்ணும்.
எதை விளப்பது? அவருடைய ஆலோசனை, அவருடைய சொந்த ஆலோசனை அவரை விளப்பண்றதே தான் இங்க நம்ம பாக்குறோம். அப்ப அவருடைய சொந்த ஆலோசனை விளப்பண்ணும் போது என்ன ஆகுது? மறுபடியும் கொஞ்சம் வாசிக்கிறேன்.
துன்மார்க்கருடைய விளக்கு அணைத்து போ.
விளக்கு, விளக்கு வந்து சத்தியம். விளக்கு என்னது? அணைந்து போ, அதாவது மெதுவாக வந்து அதை அணைந்து போ. அப்படியே போயிடும், குழப்பத்துல போயிடுது. முன்ன உறுதியா தெரிஞ்சிட்டு இருந்த சத்தியங்கள் இப்ப வந்து இருக்கலாம், இப்படி இருக்கலாம், அது கூட இருக்கிறது, இது கூட இருக்கிறது, அது கொஞ்சம் என்ன ஆயிடுது, ஆகுது. அதை வந்து அணைந்து போவோம். நெக்ஸ்ட்,
அவன் அடுப்பை நெருப்பும் அமைந்து போ.
சிஸ்டர்,
அவன் அடுப்பை நெருப்பும் அமைந்து போ.
வைராகியம், உள்ள இருக்கிற வாஞ்சை கர்த்தருக்கு அவனுடைய உடன்படிக்கைக்கு, அதை வந்து குறைந்து போவோம். அப்புறம்
அவன் கூடாரத்தின் வெளிச்சம் அந்தகாரப்படும்.
கூடாரத்தின் வெளிச்சம் மாம்சிக்க வாழ்க்கையில தெரியணும். தேவனுடைய வழிநடத்துதல் நம்மளது, நம்முடைய வாம்சிக்க வாழ்க்கையில தெரியணும். தேவன் தான் வழிநடத்துகிறார், அதுதான் நம்முடைய கூடாரம். அது தேவனுடைய வழிநடத்துதல் இல்லைன்னா, உலக பிரகாரமான வழிநடத்துதல் இல்லைன்னா, அது நமக்கு பிரயோஜனமே இல்லை. நெக்ஸ்ட்,
அவன் விளக்கு அவனுடனே அணைந்து போ.
அவருடைய
அவன் விளக்கு அவனுடனே அணைந்து போ.
அப்ப விளக்கு என்னன்னா, இப்ப பைபிள் படிக்கிறார், பக்கத்துல பைபிள் தான் இருக்குது. ஆனா இப்ப பைபிள்ல அவர் முன் போகிற மாதிரி படிக்கிறது இல்ல, பின்புலுக்கா படிக்கிறார். நம்ம தெரியல, ரெண்டு விதமான பைபிள் ஸ்டடி அடிப்படையா படிக்கிறோம். அப்ப இந்த முன் வளர மாதிரி இருக்கிற பைபிள் ஸ்டடி இல்ல, இது பின்புலுற மாதிரி தவறுல அநேக விதமான கல்லோபதேசத்துல குழப்பங்கள்ல மாற்ற மாதிரி இருக்கிற வேத ஆராய்ச்சிக்குள்ள உள்ளுவோம். பாத்தீங்களா, என்ன மாதிரி பாதிப்பாவது அந்த சொந்த ஆலோசனைக்குள்ள உள்ளுவம் போது. இப்ப சகோதர சகோதரிகள, இந்த ஒரு இருக்கிற முன்முறுக்கிற விஷயம் பத்தி சகோதரர் ரசல் பேஜ் 115 பிப்ளிக்கல் கமெண்ட்ஸ்ல சொல்றாரு, இட் இஸ் எ வார்னிங் டு தோஸ் லாங் இன் த ட்ரூத் வித் கிரேட் பிரிவிலேஜஸ் ஆஃப் சர்வீஸ். அப்ப எந்த அளவுக்கு தேவன் நம்ம ஆசீர்வதிக்கிறார், எந்த அளவுக்கு தேவன் நம்மளுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுத்தார், அந்த அளவுக்கு எச்சரிப்பு இருக்கு நம்மளுக்கு, அந்த அளவுக்கு எச்சரிப்பு இருக்கு நம்ம பார்க்கணும் சகோதர சகோதரிகள். ஏன்னா இந்த ஆவி காத்துட்டு இருக்குது உள்ள நுழையத்துக்கு, இந்த மேட்டிமை ஆவி, இந்த பெருமை ஆவி. இப்போ சகோதர சகோதரர் கடைசியில வாசிக்கலாம் 16வது வசனம்.
இவ்விதமாக முந்தினோர் பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள்.
பாத்தீங்க, இவ்விதமாக 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 சொல்லும் போது கண்டிப்பா காமிச்சார் எப்படி நிறைய முந்தினோர் வகுப்பா அவங்களுடைய பெருமைனால மேட்டுமைனால அவங்கள இருந்து அந்த பெரிய பெரிய ஸ்லாக்கிங்கள், பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் அந்த பந்தய பொருள் கூட இழைந்து போவோம். ஆனா இவிதமாக வார்த்தை வரும்போது என்னன்னா, ஒருவேளை இது தீர்க்க தரிசனமா? ஏன்னா இவிதமாக சொல்லும்போது ஒருவேளை இது ப்ராபெட்டிக்கா, உண்மையை நடந்து போய் போக வேண்டிய காரியம் பேசுறாரா? ஆமா, இது விஷயத்தான் இங்க நம்ம பார்க்க போறோம். நீதிமொழி 30வது அதிகாரம் 17வது வசனம்.
தகப்பனை பரியாசம் பண்ணி தாயின் கட்டளைகளை அசட்டை பண்ணுகிற தன்னை நதியின் காவங்கள் பிடுக்கும், கழுவின் குஞ்சுகள் தின்னும்.
இந்த வசனம் கூட ஒரு அடையாள நிறைந்த வசனம். நீங்க நம்ம பாக்குறோம், கண்ணு பத்தி பேசுது. கண்ணனா புது சிருஷ்டி, மனக்கண் இல்லீங்களா? அப்ப இந்த புது சிருஷ்டிக்கு ஒரு தகப்பன் இருக்கு, இந்த புது சிருஷ்டிக்கு தாய் இருக்குது. அப்போ புது சிருஷ்டியுடைய தகப்பன் யாரு? பிதாவாகிய தேவன். பிதாவாகிய தேவனுக்கு பரியாசம் பண்றது, கரெக்டா? பரியாசம், தகப்பன் பரியாசம் பண்றது. அப்ப தகப்பன் பரியாசம் பண்றதுன்னா பிதாவாகிய தேவனுக்கு தர வேண்டியான கணம் பொறுக்கி வைக்கிறது. எப்படி நம்ம பிதாவாகிய தேவனுடைய கணம் பொறுக்கி வைக்கிறோம் கேட்டதா, எப்ப நம்முடைய தியானம் பிதாவாகிய தேவன் போயிட்டு சுயம் மேல உள்ளுறோம், அப்பதான் வந்து பொறிக்கிறதுன்னு நம்ம பார்க்கிறோம். எப்படி பொறிக்கும் கேட்டாக்கா, அது நம்மளுடைய எந்த அளவுக்கு நம்ம நம்ம எப்படிப்பட்ட இருக்கிற மனநிலை வச்சிருக்கிறோம் தேவனுக்கு, தேவனுடைய கிரியைகளுக்கு, சத்தியத்துக்கு, தெய்வீக திட்டத்துக்கு, அறுவடை வேலைகளுக்கு, சகோதரருடைய இருக்கிற ஐக்கியத்துக்கு, ஜபத்துக்கு. இது எல்லா விஷயங்களை நாம் எப்படிப்பட்ட மனநிலை வச்சிருக்கிறோம் அதுல இருந்து நம்மளை கண்டுபிடிக்கலாம். எப்போ நம்ம நம்முடைய தகப்பனுக்கு பரியாசம் பண்றோம், எப்போ இந்த இந்த விஷயங்கள்ல நம்முடைய மனநிலையில நம்மள மாறுதல் வருது, நம்ம வந்து தேவனுக்கு தர வேண்டியான இருக்கிற கனம் குறைக்கி வைக்கிறோம், அப்ப நம்ம பிதா நம்ம என்ன பண்றோம், பரியாசம் பண்றோம். அடுத்ததாக இது நம்ம சுருக்கமா சொல்றேன், காலம் சமீப கொஞ்சம் இருக்கிறதுனால தாய் அசட்டை பண்றது. தாய் இங்க யாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப தாய் அசட்டை பண்றது என்ன அர்த்தம்னா, நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சில வழி நடத்துதல் வச்சிருக்கிறார், அது நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா. அவருடைய வேதத்தோடைய இருக்கிற சுவிசேஷத்துல பாக்குறோம், அப்போஸ்தலனுடைய இருக்கிற நிருபங்கள்ல நம்ம பாக்குறோம், வெளிப்படுத்தல நம்ம பாக்குறோம், ஏழு சபைகளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தைகள், இதெல்லாம் நம்ம கவனம் கொடுக்காம இது நம்ம அசட்டையா வச்சா வைங்கோ. அப்ப நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம நம்மளுடைய தாய அசட்டை பண்றோம். இப்படிப்பட்ட மனநிலையில புது சிருஷ்டி போயிட்டா நதியின் தாக்கங்கள் அது கண்ணு புடுங்கும். அப்ப அந்த நதியின் தாக்கம் இங்க எது குறிக்குது கேட்டோம்னா, இது கூட நம்ம சுருக்கமா சொல்றேன், இது நதி தாக்கம் சொன்னா என்ன ஞாபகம் வருதுன்னா, ஏலியா கிரித்தின் பள்ளத்தாக்குல இருக்கும் போது. அப்ப ஏலியா கிரித்துடைய பள்ளத்தாக்குல இருக்கும் போது நம்ம தெரியும், தேவன் ஏலியாக்கு போஷிக்கிறதுக்காக அந்த காக்கம் மூலமாய் அவங்க அவருடைய அன்ன தினமும் தேவையான ஆகாரம் வரும். அப்ப அந்த காக்கம் எது குறிக்குது, பரிசுத்த ஆவி, தேவனுடைய பரிசுத்த ஆவி. இப்ப அந்த அகிக்கு கூட பாக்குறோம், அந்த காக்கா வரும்போது காக்கா வந்து ஏலியா சாப்பிடல, என்ன சாப்பிட்டாரு ஏலியா, அந்த காக்கா கொண்டு வந்தால் ஆகாரம். அதே மாதிரி வந்து பரிசுத்தாவி கொடுக்கும் அனுகிரகங்கள், அனுகிரகங்கள் தான் நம்ம பார்க்கிறோம். இங்க நம்ம பாக்குறோம் இந்த இந்த நதி நதியின் காக்கா அந்த கண்ணை குடுங்கும், பரிசுத்தாவி அப்படிப்பட்ட இருக்கிற புது சிருஷ்டிகள் இருந்து அவருடைய அவர் ஆவியே கொடுங்க நம்ம பார்க்கணும். அது என்ன குறிக்குது கேட்டா, எபேசியர் 14:30
அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளில் என்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள்.
பாத்தீங்களா, துக்கப்படுத்த கூடாது. துக்கப்பட்டானா அந்த பரிசுத்தாவி நம்மள இருந்து போகும். சோ இது என்னெல்லாம் விஷயங்களை தேவனுக்கு துக்கம் படும் கேட்டக்கா, நீதிமொழி 6:17-19 ஸ்டடி பண்ணோம். 7 அருவருப்பமான விஷயங்கள் இருக்கிறது, தேவன் பிடிக்காத காரியங்கள். அந்த விஷயங்களை நம்ம முழுவும் போது அதுல காரணத்தினாலதான் பரிசுத்தாவி எடுக்கப்படும். மெய்யான கிறிஸ்தவர்கள் இல்லீங்களா, மெய்யான கிறிஸ்தவர்கள் தான் குறிக்குது கழுகு. இப்ப நீங்க வேறவேளை இங்கிலீஷ் சப்ஜெக்ட் கேட்டுட்டு இருந்தானா, நீங்களை கேட்டுட்டு இருக்க சில சகோதரர் சொல்றாங்க, மூத்த சகோதரர்கள் இங்க 17:37 ஏனென்றால் என்ஐவில வல்ச்சர்ஸ் வல்ச்சர்ஸ் வருது சொல்றாங்க, அது வல்ச்சர்ஸ் அது ஈகிள்ஸ் இல்ல. நாங்க 2 காட்டுறேன், அது வல்ச்சர்ஸ் இருக்கிற வாய்ப்பு இல்ல. வல்ச்சர்னா தெரியலீங்களா, அது நீட்டு கழுத்து இருக்கும் அப்படியே வரும், அது செத்து போயிட்டு மாம்சம் வந்து குடிக்கிட்டு சாப்பிட்டு இருக்கோம், அது மத்தியில சண்டை பண்ணிட்டு இருக்கோம், அந்த மாதிரி இருக்கிற உதாரணம் தேவன் வைக்குவாரா, உண்மையான கிறிஸ்தவர்களுக்கா. நல்லா பாருங்க, காரணம் என்ன கொடுக்குறாங்கன்னா, இந்த வேர்டு வல்ச்சர் வேர்டு இது கிரீக்ல பார்த்தா ரெண்டு மீனிங் வருது, வல்ச்சர் கூட வருது ஈகல் கூட வருது. ஆனா இங்க இயேசு அந்த கிரீக் வார்த்தை பயன்படுத்தும் போது அவர் வல்ச்சர் சொல்ல கழுகு சொன்னார். ஏன் சொன்னார் கழுகு சொன்னார் நம்ம சொல்றோம்னா, ரெண்டு காரணம். காரணம் நம்பர் 1, இயேசு கிறிஸ்து இங்க பேசும்போது யோபுல இருந்து எடுத்து பேசுறார். யோபு 39:3 முப்பதாம் வசனத்துடைய விஷயம் எடுத்து பேசுறார். யோபு 39:30.
அதை குச்சுகள் ரத்தத்தை குறிஞ்சும் பிணம் எங்கேயோ அங்கே கழுவு சேரும் என்று.
இங்கே யோபுல மல்ச்சர் பத்தி இல்ல, ஈகல் கழுகு பத்தி இருக்கு. ரெண்டாவது காரணம் நம்ம பார்க்கும் போது, வல்ச்சர் வந்து மாம்சத்துக்கு வருது, ஈகல் வந்து ரத்தத்துக்கு வருது. அப்ப நம்ம வந்து இங்க கழுகுக்கு ஒப்பாக சொல்லும் போது என்ன காரணம்னா, ஏனென்றால் கழுகு ரத்தம் குடிக்குது, ரத்தம் தாகாரம். ரத்தம் என்ன குடிக்குதுங்க? உயிர், ஜீவன், ஜீவன் உள்ள வார்த்தைகள், சத்தியம். இதான் விஷயம். அது பத்தலைனா, ஒருவேளை இல்ல இது வல்சர் தான் நீ சொன்னா, தயவுசெய்து இந்த நீதிமொழிகள் 30 இது வந்து யங் ஈகல் சொல்லாதீங்க, யங் வல்சர் ஷலீட்டன். அப்ப இது வந்து கழுகு குஞ்சுகள் இல்ல, வல்சர் குஞ்சுகள் சொன்ன. ஆனா வசனம் நல்லா தெரியுது, இது வல்சர் குஞ்சுகள் இல்ல, இது என்ன இருக்கு, கழுகு குஞ்சுகள். சரி, இது விஷயம் பார்த்துட்டு புரிஞ்சு பெண்பே. இப்ப இந்த இது என்ன காமிக்கிறது கேட்டனா, சில புது சகோதர சகோதரிகள் இன்னைக்கு சில சகோதரர் ரெண்டு சகோதரர் ஒரு சகோதரி அவங்க உடன்படிக்கை கட்டிருக்கிறாங்க. இது அவங்களுக்கு உற்சாகப்பட்ட விஷயம் இருக்கும். வசனம் என்ன சொல்லுன்னா, உங்களை புதுசா யார் யார் இப்ப வந்துருக்கிறாங்க சத்தியத்துல, பெரிய ஆசீர்வாதங்கள், பெரிய ஸ்லாக்கியங்கள் வாங்குற வாய்ப்பு இருக்கு. இதுதான் இந்த வசனம் சொல்லுது. ஏனென்றால் சில பெரிய சகோதரர்கள், சில மூத்த சகோதரர்கள் வந்து அவங்களுடைய மேட்டிமையினால, அவங்களுடைய பெருமையினால பெரிய ஸ்லாக்கியங்கள் அவங்க கையில இருந்து இழைந்து போயிட்டு, இந்த மாதிரி இருக்கிற இழைந்த சகோதர கைக்கு போறதுக்கு உறுதியான காரியம் வசனத்துல வாசிங்க, உறுதியான வாய்ப்பு வசனத்துல வாசிக்கிறோம். இது பத்துல நான் லாஸ்ட் அண்ட் பைனல் ஒரு தீர்க்க தரிசனமான இருக்கிற நிழல் பார்க்கலாம். 2 Samuel 15:19-21 வசனம். 2 Samuel
அப்பொழுது ராஜா
19:21
அப்பொழுது ராஜா கித்தியனாக ஈத்தாயை பார்த்து, நீ எங்களுடனே கூட வருவானே, நீ திரும்பி போய் ராஜாவுடனே கூட இரு, நீ அந்நிய தேசத்தார், நீ உன் இடத்துக்கு திரும்பி போகலாம், நீ நேற்று தானே வந்த, இன்று நான் உன்னை எங்களோட நடந்து வரும்படிக்கு.
இது இது விஷயம் என்னன்னா சொல்ற சுருக்கமா, இங்க வந்து ஈத்தாய் ஒரு கித்தியானர். அவர் என்ன பண்றாருன்னா, அவரு தாவித் கிட்ட போய் சேர்றாரு. இங்க தாவித் எங்க இருக்கிறாருன்னா, அவர் வனாந்திரத்துல இருக்கிறார், அப்சலோம் ஜெருசலேம்ல ஆளுகின்றார். இங்க தாவீது அவருடைய இருக்கிற சேனை கூட கஷ்டப்பட்டு இருக்கிறாங்களே வனாந்திரத்துல. இந்த வனாந்திரத்துல தாவீது இருக்கும் போது நம்ம என்ன பார்க்கணும்னா, இங்க ஈத்தாய் வராரு அவர்கிட்ட சேரத்துக்கு. அப்போ தாவீது அவரை தடுக்கிறார், சொல்றார், எதுக்கு நீங்க வரீங்க, நீங்க வந்து சந்தோஷமா அப்சலோம் கிட்ட போய் சேரலாம், என்கிட்ட வந்தா உங்களுக்கு கடினமான பயணம், கஷ்டங்கள் இருக்கும், நீ எதுக்கு இதெல்லாம். ஆனா என்ன பதில் கொடுக்கறா தெரியுமா, 21 வசனம் வாசிங்க.
ஆனாலும் ஈத்தாய் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ராஜாவாக என் ஆண்டவன் எங்கே இருப்பாரோ அங்கே உமது அடியானும் செத்தாலும் பிழைத்தாலும் இருப்பான் என்று கர்த்தருடைய ஜீவனையும் ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றார்.
பாத்தியா என்ன மாதிரி வைராகியம், என்ன மாதிரி வாஞ்சை பாத்தீங்களா. இந்த வைராகியம் வாஞ்சை இருக்கிறதுனால நம்ம என்ன பார்க்கணும் சகோதர சகோதரிகள், இதுல இருந்து என்ன கற்றுக்கொள்ளணும், தாவீது வனாந்திரத்தில் இருக்கிறது காட்சி என்ன புரியுது, 1874 இன்னைக்கு வரைக்கும் கண்ணுக்கு தெரியாத ராஜ்யத்தின் பாகம் நடந்து கொண்டு இருக்கிறது. கண்ணுக்கு தெரியாத ராஜ்யத்தின் பாகத்துல கர்த்தர் என்ன பண்ணிக்கிறாரா, சாத்தான் ஒரு பெரிய சங்கிலிக்குள்ளவே கட்டி வச்சிருக்கிறார். ஜனங்களுக்குள்ளவே சாத்தான் தான் ஆளுகிற மாதிரி தெரியுது. ஆனா யார் தான் விட்டார், சாத்தான், கர்த்தர் இயேசு. அதே மாதிரி அப்சலோம் ஆளுகை செய்யும் போது யார் தான் விட்டார், அப்சலோம், ராஜா தாவீத். அவர் மனசு வச்சிருந்தாரா, ஒரு செகண்ட்ல அப்சலோம் என்ன பண்ணிக்கலாம், சாவச்சிருக்கலாம், ஆனா அப்படி செய்யல. இது கண்ணுக்கு தெரியுற ராஜ்யம் நடந்து கொண்டு இருக்கும் போது தாவீது வனாந்திரத்துடைய காட்சி பார்க்கும் போது, இந்த சமயத்துல கடைசியில இப்போ யார் யார் மிகுந்த வாஞ்சையில வைராகியத்துல வராங்க, இயேசு கிறிஸ்து பின்பற்றதுக்கு இந்த சிலுவை எடுத்துக்கொள்றதுக்கு, அவங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. நம்ம பார்க்கிறோம் இந்த ஈத்தாய் கடைசியில என்ன கணம் வாங்குறார் வாசிங்க, 2 Samuel 18:2 வசனம்.
பின்பு தாவீது ஜனங்களில் மூன்றில் ஒரு பங்கை யோவாபின் பசுமாகவும் மூன்றில் ஒரு பங்கை செரேயாவின் குமாரனும் யோவாபின் தகுதனுமான அபிசாயின் வசமாகவும் மூன்றில் ஒரு பங்கை கித்தியனாகிய ஈட்டாயின் வசமாகவும் அனுப்பி நானும் உங்களோட கூட புறப்பட்டு வரேன்.
படையில ஒரு படையுடைய சேனாதிபதி யாராயிடுறாங்க? சகோதர சகோதரிகளை இவ்வளவு பெரிய கனம் காத்துக் கொண்டு இருக்கிறது. ஒரு சில சகோதர சகோதரிகள் இலைந்து சகோதர சகோதரிகள் கலுக்கு குஞ்சிகள் யார் வந்து பெரிய சாக்கியம் கழிக்க போறாங்க? ஏனென்றால் சரி பெரிய பெரிய கலுகு அவங்கடி இருக்கிற சாக்கியங்கள் கனம் ஆச்சரியங்கள் கையிலிருந்து இலைந்து விடு போறாங்க. முந்தினோர் வகுப்பார் பெருமைனால உலகத்துக்கு வாய்ப்பு இருக்குது. வசனம் சொல்லுது உண்மை. வசனம் வாசிக்கலாம் மத்தேயு 19:30.
ஆயினும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள் என்றார்.
இது எப்படி எடுக்கணும்? இது எப்படி எடுக்கணும்னு தெரியுங்களா? இப்படி நான் சொல்றேன். ஆகிலும் முந்தினோர் சிலர் தான் முந்தினோராகும், அநேகர் பிந்தினோர் முந்தினோராகும். புரிஞ்சுட்டீங்களா? ஆகிலும் சிலர் முந்தினோர் முந்தினோராகும், அநேகர் பிந்தினோர் முந்தினோராகும். இதுதான் விஷயத்தை நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரி. இன்னைக்கு கர்த்தர் இந்த ஓமை மூலமாய் நம்மளுக்கு சொல்லிக்கிறார் அவருடைய வார்த்தைகள்ல. இது முடிச்சிடலாம். மத்தேயு 20:16.
இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள், அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்றார்.
ஆமென்.